हरे हरे रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारंभाम् नातयामुन मध्यमाम् पर्यन्ताम् वंदे गुरु परंपराम् यो नित्यमच्युतपथाम्बुजयुग्मरुग्म व्यामोहत स्थितितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகு முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புந்தவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுக்குடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் தொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளமிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துக்காராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீக வாராதாரி வீடலாம் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தான் எல்லா ஜீவராசிகளும் ஆசைப்படுறது. எறும்பு ரொம்ப சாதாரண ஒரு ஜந்து தானே, அது கூட துன்பம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறது. ஆனா அதுக்கு என்னடா வழி அப்படின்னா, திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. விருப்பு வெறுப்புன்னு ஒரு குணம் நமக்கெல்லாம் உண்டு. சிலதெல்லாம் பிடிக்கும், சிலதெல்லாம் பிடிக்காது. சில பேரை ரொம்ப பிடிக்கும், சில பேரை கண்டாலே பிடிக்காது. ஏன்னு தெரியாது. பூனைக்கு எலிய கண்டா ஆகாது, நாய்க்கு பூனையை கண்டா ஆகாது, இப்படி ஒவ்வொன்றா உண்டு. இந்த விருப்பு வெறுப்புன்றது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. எந்த காலகட்டத்திலையும் இது மாறுறதில்லை. நல்ல தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல மட்டும்தான் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும். மற்ற எல்லா சமயத்திலுமே ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாப்பிடுவார்கள். சில காம்பினேஷன் நமக்கு பிடிக்கும், சிலர் ஐயோ இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாளோ அப்படின்னு. நமக்கு சம்பந்தமே கிடையாது, அவளுக்கு பிடிச்சிருக்கு அவ சாப்பிடுறான், அதுல ஒரு விருப்பு. சில பேர் விதவிதமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிரெஸ் கலர் எல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் எப்படிதான் போட்டு ரோட்ல நடக்கிறாளோ அப்படின்னு. அப்ப நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த கூட ஒரு விருப்பு இருக்கு. நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அவர்கள், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். தெய்வத்துக்கு அந்த மாதிரி விருப்பு வெறுப்பு கிடையாது. இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன் கிடையாது. அவரவர்களுடைய குணங்களுக்கு தகுந்தா போலே அனுகிரகம். அதனால திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு. அப்படி பொதுவா சமத்துவமா இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய திருவடியை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு யாண்டும் இடும்பை இல்லை, அவர்களுக்கு ஒரு நாளும் கஷ்டம் இல்லை. என்னாகிறது அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு என்ன குணங்கள்லாம் உண்டோ, இந்த விருப்பெருப்பு இல்லாத தன்மை, சுகம் துக்கம் கடந்த ஒரு நிலைமை, இதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடுறதும். எதனையும் மகாத்மாக்கள் எல்லாம் கொண்டாடுறோம், தெய்வத்தினுடைய அந்த லெவல்ல வச்சு கொண்டாடுறோம். சுவாமி ராகவேந்திரர், ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், சுவாமி விவேகானந்தர். ஏன் அப்படின்னா, அந்த தெய்வ நிலையை அவர்கள் எய்து விட்டார்கள். அதனால இந்த பக்தி அப்படின்றது பகவானுடைய குணங்களை அனுபவிக்கிறதுக்கு, தெய்வ நிலை அப்படின்றது ஒரு சுகமான ஒரு பரவச நிலை. அங்க சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ரெண்டும் கடந்த ஒரு நிலை. தூக்கம் போல, தூக்கத்தை ஒரு நிலையும் கிடையாது நமக்கு, அப்படியே இருக்கும் ஆகாசம் போல எல்லை இல்லாமல். அந்த மாதிரி அந்த பகவானுடைய திருவடியில சரணாகதி பண்ணணும். இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. திருவடியில சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாளும் துக்கம் நம்மள பாதிக்காது. துக்கம் இருக்காதுன்னு சொல்லல, துக்கம் பாதிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாமஜபம் பண்ணா வெயிலே இருக்காது, குழுகுழுன்னு இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நாமஜபம் வெயில் பண்ணும்னா வெயில் மனசை பாதிக்காது. அது பாட்டுக்கு இயற்கையுடைய காலங்கள் எப்படி இருந்தாலும் அதற்கேற்றா போல ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்தது. சிலதெல்லாம் சூடா இருந்தா பிடிக்கிறது, பாலோ காஃபியோ டீயோ நல்லா சூடா இருந்தா பாட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு. சில விஷயங்கள் சில்லுண்டு இருந்தா பிடிக்கிறது. நம்முடைய விருப்பு வெறுப்புகள்லாம் தாண்டி வாழ பழகம். பக்தி பண்ணோம் அப்படின்னா, சரணாகதி பண்ணோம் அப்படின்னா, தானாகவே மனசு தெளிவா இருக்கும். தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்றார் பாரதியார். நல்ல அறிவு தெளிவான ஒரு நீரோடை போல சலனமில்லாத அப்படியே ஒரு ஆழ்கடலோட அமைதி போல மனசு தெளிவா இருக்கும். அது கொஞ்ச நேரம் இருந்தாலே நமக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கு, நமக்கே ஒரு சந்தோஷம். சந்தோஷம் எங்கடா இருக்குன்னா மனசினுடைய தெளிவுல தான் இருக்கு. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு வியாதி வந்தாலும் மனசு தெளிவா இருந்தது அப்படின்னா ஒரு நிதானம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு நிம்மதி இருக்கு. அந்த மனசு தெளியறதுக்காகத்தான் பகவானுடைய நாம ஜபம், சத்சங்கம், கோவில் போகிறது எல்லாமே. நிறைய விஷயங்கள் உலகத்துல நடக்கிறது, அதனால ரொம்ப குழம்பி போயிடுறோம். பக்தி பண்ணோம்னா, சரணாகதி பண்ணோம்னா ஒரு தெளிவு உண்டாகிறது. அர்ஜுனன் குழம்பி போயிடுறான், பகவானத்தை சரணாகதி பண்ணிடுறான். ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு அப்படி விழுந்த உடனே ஒரு தெளிவு வந்தாச்சு. பகவான் பகவத்கீதையை சொன்னான், யுத்தத்துல ஜெயிச்சு காட்டினான். திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு திருவடியில விழுந்தான். விழுந்த உடனே தெளிவு வந்துடுது, நான் எதுக்கு இவ்வளவு கவலைப்படணும், நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு இவர்களிடத்த ஆர்கியூமெண்ட் பண்ணணும், என் கிருஷ்ணன் பார்த்துப்பான்னு அடுத்த கஷணம் மனசுக்குள்ள வந்தது. உடனே கையை தூக்கினா, உடனே வாயில சொன்னா, உடனே பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சுடுது. அவ குழம்பி இருக்கிற வரைக்கும் ஒன்னும் புரியல, வழி இருந்தது. ஆனா அவ குழப்பத்துல இருந்ததுனால கிருஷ்ணனுடைய அருள் அப்படின்ற சுலபமான குறுக்கு வழி தெரியாம போயிடுச்சு. மனசுக்குள்ள என் கிருஷ்ணன் இருக்கான், அவனுக்கு என்ன காப்பாற்ற வேண்டிய அதிகாரம் இருக்கே, உரிமை இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச உடனேயே தென் தைரியம் வந்தது, தெளிவு வந்தது. பிடிச்சுட்டு இருந்த புடைய விட்டா ரெண்டு கைய மேல தூக்கினா, வாயினால கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு சொன்ன அடுத்த க்ஷணம் புடவை வந்து. அப்ப இந்த தெளிவு முன்னாடியே வந்திருந்ததுன்னா இவ்வளவு கஷ்டம் கிடையாது. இந்த தெளிவு தான் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பாண்டவங்களை பிடிச்சிட்டோம்னா தெளிய வச்சிடுவோம். தெளிய வைக்கிறதுல மகா கிட்டிகாரன் யாருன்னா பாண்டவர்கள். எல்லாரும் ஏதோ ஒன்று பைத்திய மாதிரி பிடிச்சிட்டு இருக்கோம், பணத்த ஆசையோ இல்லாட்டி பெண் ஆசையோ டிவி ஆசையோ ஏதோ ஒரு ஆசை, டிரெஸ் ஆசை. ஆசைக்கொன்னும் விவஸ்தையும் கிடையாது, வயசும் கிடையாது, காரணமும் வேண்டாம். ஆசைப்படுறதுனா ஒரு காரணம் வேணுமா சொல்லுங்க, ஒன்னும் அவசியமே கிடையாது. நமக்கு தகுதியே இல்லைன்னா கூட ஆசைப்பட்டுக்கலாம், ஆசைக்கு ஒரு தகுதி இருந்தாதான் அப்படின்னு அவசியமே கிடையாது. பிச்சைக்காரன் கூட நாளைக்கு நான் ஏசி கார்ல போகணும்னு நினைக்கலாம், திருடன் கூட உலகமே தன்னை கொண்டாடணும்னு நினைக்கலாம். இது ஆசைக்கும் அவன் பண்ற காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் அவசியமே கிடையாது. இந்த குழந்தைகள்லாம் கடைசி ஒரு நாள் படிச்சுட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும்னு ஆசைப்படுற ஏதானோ கொஞ்சமாக நியாயம் இருக்கா? ஆரம்பத்தையும் படிக்காம இருந்துட்டு கடைசி ரெண்டு நாள் அப்படியே விழுந்து விழுந்து படிக்கும். ராத்திரியெல்லாம் அப்பா அம்மா தூக்கத்தை கெடுத்து ஒரு படிப்பு படிக்கும். மனசுல நிக்கிறான், ஒரு வருஷம் படிச்சு நிக்காத அந்த பாடம் அந்த ரெண்டு நாள்ல எப்படி நிக்கிறது எனக்கு புரியல. நானும் படிச்சிருக்கேன், டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன், டிப்ளமோ எல்லாம் படிச்சிருக்கேன். நாங்கெல்லாம் விழுந்து 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 படிச்சா இதுகள்லாம் ரெண்டு நாள்ல படிச்சு மார்க் வாங்குறேன் அப்படின்றது. அப்ப எப்படி இருந்தா பிரியம் ஆச்சேங்கிறது சுலபமான வழி, குறுக்கு வழி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பாண்டவன் என்ன பண்றானா, எல்லாத்தையும் தெளிய வைக்கிறான். தெளிவில்லா அப்படி இருக்கும் இல்லையா? அந்த தெளிவில்லாத ஒரு புத்திய தெளிய வைக்கக்கூடிய பலம் பாண்டுரங்கனுக்கு பூரணமா உண்டு. அவ்வளவு விசேஷமானவன். மனசு அப்பப்ப குழம்பும், பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலையும், நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும், சுற்றி இருக்க மனுஷனாலையும், நம்முடைய ஆசை எதிர்பார்ப்பு கோபம் பயம் இதனாலையும் மனசுல தெளிவில்லாம போகும். காம குரோதச்ச லோபச்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராஹ ஞானரத்ன அபஹாராய தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத. இந்த காமம் குரோதம் லோபம்ன்ற மூன்று திருடர்கள் முழிச்சுட்டே இருக்காளா, எப்படா நம்முடைய ஞானன்ற ரத்னத்தை திருடலான்னு. நமக்கு யாருக்கும் ஞானம் இல்லாம இல்லை, எல்லாருக்கும் ஞானம் உண்டு. நல்லா ஞாபகம், ஞான தடையத்துக்கு பெருசா படிப்பெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம், நிறைய புஸ்தக அறிவெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். ஞானம்ன்றது பகவானுடைய கிருபையினாலே உண்டாகக்கூடியது. அழகா சொல்றார் அந்த மகாத்மா, காமம் குரோதம் லோபம்ன்ற மூன்று திருடர்கள் ஞானம்ன்ற ரத்னத்தை திருடர்கள் ரொம்ப காத்துருக்கா, ஜாகிரதையாரு ஜாகிரதையாரு அப்படின்ற. அதனால நமக்கு ஞானம் அப்படின்றது நிச்சயமா உண்டு, திருடு போயிடுறது. பகவான் என்ன பண்றான் அப்படின்னா, திருடு போகக்கூடிய நம்முடைய ஞானத்தை திரும்பி நமக்கு மீட்டு கொடுக்கிறார். திருட்டு போகாதபடி நம்மளை ரட்சிக்கிறான். அதுதான் பகவானுடைய பெரிய லீலை. அதுல பாண்டுரங்கன் சமர்த்தன். குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பண்ற பக்தியும் நிச்சயமா பிரயோஜனம் தரும். ரெண்டு நாள் சக்குபாய் சரித்திரத்துல சொன்ன அவளுடைய பக்தியின் பிரயோஜனம் இந்த குடும்பத்துக்கே பாண்டுரங்கன் உள்ள வந்து அவர்கள் குடும்பத்துல ஒருத்தனா வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னேன். அதனால குடும்பத்தை மற்றவர்கள்லாம் பக்தி பண்றதில்லை அப்படின்னு ஒரு நினைப்பு வேண்டாம். இங்க பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு வாங்கும். அதே மாதிரி நான் தான் நல்ல பக்தன், எங்க குடும்பத்தை நான் தான் நல்ல பக்தன், அந்த அகம்பாவம் வேண்டாம். நிறைய பேருக்கு அப்படி ஒரு அகம்பாவம் வந்துடுறது. என் தம்பி தங்கைக்கெல்லாம் பக்தியே இல்லை, கோவிலுக்கே வரமாட்டேங்கிறா, நாமஜபமே பண்ண மாட்டேங்கிறா. இது வந்து உலகத்துல சொல்லி தான் வசத்தின்னு காட்டிக்கிறது. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரபோ அவர்களும் பக்தி பண்ணணும், அவர்களும் நாமஜபம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது தான் உண்மையான சகோதரன் சகோதரிகளுடைய அம்மா அப்பாவோ கணவன் மனைவியுடைய தர்மம். அவருக்கு பக்தியே கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஒரு அகம்பாவம். நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு அகம்பாவம் பிடிச்சிருக்கு. நான் நல்ல பக்தன், நான் நல்ல பக்தை அப்படின்னு சொல்றது அது ஒரு அகம்பாவம். அந்த அகம்பாவத்தையும் தாண்ட பகவான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல இழுக்கிறான். வேமன்னபுரி அப்படின்னு ஒரு கிராமம், புரந்தர கட அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். ரெண்டு விதமா சொல்ற. அந்த இடத்துல ஆச்சரியமா ஒரு நல்ல தங்க நகையெல்லாம் அடகு வச்சுண்டு முத்து வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தார், ஒரு நாயக்கர் இருந்தார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் அழகான ஒரு குழந்தை பிறந்தது. ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டார்கள். குழந்தைய வளர்த்துண்டு வரார்கள். இந்த பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பணச்செழிப்பிலேயே வளர்ந்த குழந்தை. அப்பா அம்மா அழகா வளர்க்கறா குழந்தை, எல்லா குழந்தையும் சொல்லித்தர மாதிரி உமா ஆச்சு கை கூட்டிக்கோ நமஸ்காரம் பண்ணி எல்லாம் சொல்லித்தரா. கூடவே வியாபாரத்தை நடத்துற முறையும் சொல்லி கொடுக்கறா. அதுவும் கத்துக்கிறது. ஒரு ஸ்திதியில வியாபாரத்தை பிடிச்சுன்னு எடுத்து தெய்வத்தை விட்டு கொடுத்து, அது அப்படித்தானே. ஏன்னா நம்ம சிலதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கோம். சிலதெல்லாம் ஒரு எல்லைக்கு மேல வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். தெய்வம் எல்லாம் ஒரு எல்லைக்கு மேல வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். பக்தி தான் வசதி, பக்தி தான் சிரேஷ்டம் அப்படின்றது நமக்கு புரியணும். அப்ப ஆச்சரியமா அவன் அழகா வளர்ந்துட்டான் சீனிவாசன் நாயகன். அழகா 18-20 வயசு ஆயாச்சு. அழகா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, சரஸ்வதினு அவளுக்கு பெயர். அழகா ஜோரா வியாபாரத்தை பாத்துக்கிறான், கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறான். அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு கோடிக்கும் வீட்டுல ஒரு கலசம் வைப்பார்கள் வீட்டு மேல. அந்த மாதிரி இவன் வீட்டுல 9 கலசம் வச்சாச்சு. நவகோடி நாராயணன்ற மாதிரி 9 கலசம், அவ்வளவு என் வீட்டுல பணம் இருக்கு அப்படின்னு. மகா கஞ்சனா இருக்கான். ஒரு பணம்ன்றது அவசியம், பணத்தை சேமிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா பணத்தை சேமிக்கிறது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு பல பேர் பல சந்தர்ப்பங்கள் அபிப்பிராயப்பட்டுடுறோம். பணத்தை சேமிச்சு 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 வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம். சேமிக்கிறது தப்பே கிடையாது. நிச்சயமாவே பாரத தேசம் இந்த பெரிய இந்த பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் வந்தது இல்லையா, அப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் கூட பாரத தேசம் பெருசா அதல பாதாளத்துல விழுந்து போகல. என்னடா அப்படின்னா சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கப்படுறது நம்ம பாரத தேசத்துல. அமெரிக்கா எல்லாம் பார்த்தா இதுக்கத்தான ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு ஒரு தேய் 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 தேய்ப்பான். அவ பண்ண ஆளுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வச்சு அங்கங்க ஒரு தேய் தேய்ச்சிடுவோம். அதுக்கப்புறம் அதை வட்டி குட்டி போட்டு எல்லாம் போட்டு பெரிய படாத பாடுபட்டது அமெரிக்கா தான். ஏன்னா இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக செலவு பண்றது அவளுக்கு முக்கியம், சேமிக்கிறது 2nd பட்சம். பாரத தேசத்துல சேமிக்கிறது முக்கியம், செலவு பண்றது அப்புறமாதம். அதுல சில பேர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பான். தூக்கத்துல கூட பணத்தை சேமிச்சுட்டு இருப்பான். அடுத்தவா பணத்தை கூட எடுத்து தான் சேமிக்கணும்னு ஆசைப்படுவார்கள். எல்லாரும் எதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல வஸ்திரங்கள் உடுத்திக்கணும். முதல்ல பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது. நிறைய பேருக்கு தங்கிட செல்வம் இருக்குன்னு சொன்னா கண் பண்ணிடுமோன்னு பயம். ஆனா இருந்தால் பாவமான ட்ரெஸ் உடுத்திப்பா, எவ்வளவுதான் முகத்தப்படி பாவமா வச்சு நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். யாராவது வீட்டுக்கு வரணும் அன்னைக்கு பாவமா சமைப்பா. நல்லா சமைக்கிறத பார்த்துட்டானா இங்கேயே இருந்துட்டானா என்ன பண்றது அப்படின்லாம் நிறைய பார்த்திருக்கோம். பல இடங்கள்ல பல ஊர்கள்ல பலதரப்பட்ட மனுஷாலை பார்க்கிறோம். நான் ஒரு தடவை பிளைட்ல வந்துட்டு இருந்தேன், இங்க உகாண்டாலேருந்து துபாய் வந்து துபாயிலிருந்து சென்னை வந்துட்டு இருக்கேன். துபாயில அர்த்தராத்திரி 1:30 பிளைட்டு, சென்னைக்கு வெளியே காலம்பரம் 5-6 மணிக்கு ஒரு இந்தியன் டைமுக்கு. நிறைய பேர் தமிழ்காரர் ஒரு 350 பேர் அந்த பெரிய பிளைட் அது. நான் அப்படி ஆப்பிரிக்கால வந்துட்டு இருக்கேன், அப்படி இறங்கி அடுத்த ஃபிளைட் ஏறி மாறியாச்சு. நிறைய பேர் தமிழ்காரா எல்லாரும் ஏறியாச்சு, பிளைட் கிளம்பியாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. ஒன்னு லைட் எல்லாம் போட்டு டிஃபன் கொண்டுருவோம் ராத்திரி 1:30 மணிக்கு. இட்லி பொங்கல் வடை சுட சுட சாம்பார் சட்னி. நானும் பயந்தே போயிட்டேன், என்னடா பேய் மாதிரி சாப்பிட சொல்றேன் அர்த்தராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு. சில குழந்தைகள் எல்லாம் பாவம் அப்படியே தூங்கி போயிடுச்சு, தொங்குறது தலை தொங்குறது, என் பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. 2 சீட்டு தள்ளியும் அம்மா அப்பாலாம் உட்காந்து இழுப்புறா குழந்தைய, எழுந்துரு 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 சாப்பாடு வந்துருக்கு சாப்பிடு குழந்தை வேண்டாம்மா அப்படின்றது. என்ன வீட்டில் சாப்பிட்டு தான் வந்திருக்கான், நைட் ஃபிளைட் தான் துபாயில். அதுக்கு அந்த அம்மா திட்டா, அறிவில்ல எவ்வளவு பணம் கொடுத்து வந்துட்டு இருக்கோம், சாப்பாடு வேஸ்டா போறதுன்ற ராத்திரி 1:30 மணிக்கு குழந்தைய சாப்பிட சொல்லி ஒரு விஷயம் அப்படியே பயந்தே போயிட்டேன். அந்த 1:30 மணிக்கு நம்ம ஃபிளைட்டு கேட்டு பைசா சேர்த்து கொடுத்துருக்கோம், சாப்பாடுக்கும் சேர்த்தான். அதுக்காக பசியே இல்லாத குழந்தையே உள்ள சாப்பிடல வச்சுக்கோங்களேன், சாப்பிடல அந்த குழந்தை அப்படின்னா வயிறு காஞ்சு போயிடும்னு கொடுத்தா நிஜமாவே நியாயம், எப்ப உடம்பு கெட்டு போயிடுமே. அதனால தான் அப்பயே அப்ப சாப்பிட்டு வேற இடம் பிளைட்ல கொடுக்கலாம் வாங்கி சாப்பிடுறா, எவ்வளவு பைசா கொடுத்துருக்கோம் அப்படின்றா. அப்ப எவ்வளவு ஒரு கஞ்சத்தனம் பாருங்க, தன் குழந்தையுடைய வயிறோ இல்லாட்டி அது நேரமோ அதுக்கு ஜீரணமாகுமோன்னு கவலை இல்லை, கொடுத்த பைசா வீணா கூடாது அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரிதான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், பல ஊர்கள்ல பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இந்த ஸ்ரீனிவாசன் நாயகன் பெரிய கஞ்சன், மகா கஞ்சன். யார் வீட்டிலாவது கல்யாணம் அப்படின்னா பத்திரிகை கொடுத்தாங்கன்னா உடனே கேலண்டரை புரிச்சா ரவுண்டு போட்டு வச்சிருவான், மனைவியிட சொல்லுவான் அன்னைக்கு சமைக்காதே. அவ டெய்லி எழுந்து பாத்தீங்க ரவுண்ட் இருக்கா கேலண்டர்ல, அந்த தேதிக்கு தானே அழகா வட்டம் போட்டிருந்தான்னா இன்னைக்கு வீட்டை சமைக்க கூடாது. இன்னைக்காவது காய் வாங்கணும் அப்படின்னா உடனே அது மாசத்தெல்லாம் பார்த்துப்பான், ஆடி மாசமா மார்கழி மாசமா. சில மாசங்கள்லாம் முகூர்த்தம் ஒண்ணு இருக்கு, இந்த ஆடி மார்கழிலாம் வந்தா கோமா வரும். யார்தான் சொல்லி வச்சான்னு தெரியல மார்கழியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், யார்தான் சொல்லி வச்சான்னு தெரியல ஆடியில கல்யாணம் பண்ண ஆகாது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் சமைக்கிறதுனால பணம் செலவாகிறதா, பணம் இல்லாம இல்ல சரி இல்லைனாலும் பரவாயில்லன்னு, பணம் நல்லா இருக்கு அபரிமிதமா இருக்கு. உக்காந்து சாப்பிட்டா கூட 9 தலைமுறைக்கு ஒன்றுவாள், அந்த அளவுக்கு நவகோடி நாராயணன் பெயர் வச்சிருக்கான், அப்படி ஒரு கஞ்சனா இருக்கான். அப்ப அப்பா அம்மா எல்லாம் காலகதியை அடைஞ்சுட்டார்கள். இவனா அவன் மனைவி மச்சம் தான் சரஸ்வதினு அவளுக்கு பெயர். சில இடங்கள்ல பேர் மாறி கிடைக்கிறது, பேர் முக்கியம் இல்லை. இந்த குணவதி அவள் ஆனா பதிவரச நல்ல பாண்டுரங்க பக்தை, அவளுக்கு எதா இருந்தாலும் விட்டல், நல்ல சாப்பாடு இருக்கா நல்ல துணி உடுத்த முடியாது, பெரிய நகையெல்லாம் கூட அவளை போட்டு அழகு பார்க்க மாட்டான். மனைவியை நல்ல நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கணும், அது ஒரு அழகு இல்லையா, அதெல்லாம் கூட பண்ண மாட்டான். கண்பட்டுடும் இல்லாடி தங்கம் தேஞ்சு போயிடும் விட்டு போயிடும் அப்படின்னு. டெய்லி பணத்தை ஏன்றது, அதை அழகா அடிக்க வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறது, அதுல வேறதான் இன்வெஸ்ட் பண்றது, இதே தான் வாழ்க்கை. இதை தவிர வேற சிந்தனையே கிடையாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நல்ல பணக்காரா, ஒரு 4-5 வீடுலாம் வச்சிருக்கோம், ஃபாரின்ல வேலை பண்றா, நல்லா கோடிக்கணக்கா பணம் இருக்கு. அப்ப கூட எப்ப பார்த்தாலும் இந்த பணத்தை விருத்தி பண்றதுக்கான வழியிலேயே ஓடிட்டு இருப்பான். அது நிறைய பேர் நான் பார்த்துட்டே இருக்கேன், பல இடங்கள்ல பல ஊர்கள்ல. அந்த மாதிரி பணம் 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 பணம், தூக்கத்துல கூட பணத்தோட சிந்தனை தான், எல்லாத்துக்கும் பணத்துடைய சிந்தனை தான். அப்படி அழகா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அவளுடைய அவனுடைய மனைவியோ நல்ல பாண்டுரங்க பக்தி. அவளை பொறுத்த வரைக்கும் பாண்டுரங்கன் பெரிய தனம், நீங்காத செல்வம். இந்த பகவான் இருக்கான், இந்த பாண்டுரங்கன் இருக்கான், ஒரு நாள் என் கணவரையும் மாற்றி கொடுப்பான். அந்த நம்பிக்கை வேணும், நம்பிக்கை நிச்சயமா வேணும். உலகத்துல நம்முடைய நம்பிக்கைக்கு சமமா உலகத்துல எதுவுமே கிடையாது. வச்சுக்கோங்க, வியாதியோ பிரச்சனையோ கஷ்டமோ துன்பங்களோ, இது எதுவுமே நம்மளை ஜெயிக்க முடியாது, இது எதுவுமே நம்மளை அழிக்க முடியாது. அதெல்லாம் கடந்த ஒருவர்கள் தான், நன்னா ஞாபகம். சாதாரண அல்ப சொல்பமா இல்ல, ஒரு சின்ன வியாதி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை திசை திருப்ப முடியாது. ஒரு சின்ன கவலை எல்லாம் நம்முடைய மனசு அப்படியே அடிச்சு திணிடக்கூடாது. அவ்வளவு பலவான்கள், ரொம்ப சாதாரணமா நினைக்கணும். மழையில பணம் இருக்க வேண்டாம், பெரிய அழகு இருக்க வேண்டாம், சரீரத்தில் வியாதி இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலம் நமக்கு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வியாதி, ஒரு துன்பம், ஒரு கவலை, ஒரு பிரச்சனைகள்லாம் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறான், நீ எவ்வளவு பெரிய பலசாலி. சில ஸ்திரீகள்லாம் கருப்பாம்பூச்சிக்கு வீட்டையே ரெண்டு பண்ணுவோம், ஆன் ஒரு கத்து கத்துவா, என்னமோ புளியே வந்த மாதிரி, சிங்கமே வந்துடுச்சு போல இருக்கு, பேய்தான் வந்துட்டேன் பதவிச்சோன்னு ஒரு கருப்பாம்பூச்சி, அதுக்கு வீடே ரெண்டு படும். அந்த மாதிரி மூட்டை பூச்சி பயந்து வீட்டை கொடுத்துற மாதிரி இந்த கவலை, வியாதி, பிரச்சனை, அவமானங்கள் இதெல்லாம் மூட்டை பூச்சி மாதிரி, இதுக்கெல்லாம் போய் வாழ்க்கைய நொந்துக்கிறதோ இல்லாட்டி வெறுத்து போகிறதோ நியாயமே கிடையாது. அவளுக்கு அற்புதமான நம்பிக்கை, என் பாண்டுரங்கன் நிச்சயமாக என் கணவரை மாற்றி தருவான். அவளுக்கு பன்றீபுரம்லாம் போகணும்னு ஆசை, சத்தியமா அவங்ககிட்ட கேட்கவே முடியாது, செலவு 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 செலவு. ஆனா மனசுக்குள்ள நினைச்சிருந்தா பாண்டுரங்கா என்ன நீ பன்றீபுரம் ஆயிடுச்சுமா, நான் என் வீட்டுக்காரோட தான் வருவேன், நானும் அவரும் ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு உன் பன்றியபுரத்துக்கு வரணும், அதுக்கு கிருப பண்ண வேண்டியது நீ தான், வேற யாரும் கிடையாது, உன்னால மட்டும்தான் கிருப பண்ண முடியும். பகவான் நினைச்சா யார் வேணா மாத்துவான், எவ்வளவு மோசமானவார்களையும் மாத்த முடியும். பகவானுக்கு அந்த ஒரு பலம் உண்டு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கடி தக்கடமா சாமர்த்தியம், அதுக்கு பேர் தான், எதெல்லாம் நம்மாலே முடியாதோ அது எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு பூரணமா உண்டு. அதனாலதான் தெய்வத்தை கொண்டாடுறோம், அதனாலதான் தெய்வத்துக்கு கோவில் எல்லாம் கட்டுறோம், அபிஷேகம் எல்லாம் பண்றோம். எதுக்குடா அப்படின்னா, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தரும்படியான விஷயங்கள். அவளுக்கு தீர்மானமான நம்பிக்கை, பூஜை கூட பண்ணக்கூடாதுன்னு, பூஜை பண்ணா கூட கற்பூரம்லாம் பாதி ஏத்திட்டு அணைச்சிட்டு பத்திரமாவே நாளைக்கு ஏத்திக்கலாம் அப்படின்னு டெய்லி கரெக்டா ரெண்டு ஊதுவத்தி எடுத்து கொடுப்பான், அதுவும் யாராவது ஓரத்தை அதை எடுத்து கொண்டு கொடுப்பான், அது போதும் எனக்கு அப்படின்னு. எதுவுமே வந்து செலவில்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் அவனுக்கு, அது அப்படி ஒரு பிடிவாதம். இப்ப எதுக்குமே பதில் பேசல, உங்களை கட்சியிட்டு என்ன சுரத்தை கண்டேன் அதுவும் சொல்லல. எல்லா பெண்களுக்குமே ஒரு கெட்ட பழக்கம், ஆனா சும்மா 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 வார்த்தையாலேயே பேசிட்டு இருக்கு, வார்த்தையால பேச 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 பிரச்சனை தான் ஜாஸ்தி. எப்ப நம்ம வார்த்தைக்கு விலை இல்லையோ அப்புறத்துக்கு பேசணும். நம்ம எல்லாரும் பண்ற அதே ஒரே தப்பு இதுதான், நம்ம வார்த்தைக்கு விலை இல்லையா, வாயே திறக்க கூடாது. மனசுக்குள்ள தெய்வத்துக்கிட்ட பேசலாம், நம்முடைய வார்த்தைக்கு எங்க தெரியுமா விலை, தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் விலை. செத்த பிள்ளைகள் கிட்ட கிடையாது, காளி கிட்ட புருஷன்கிட்ட கிடையாது, தொட்டு காளி கிட்ட பொண்டாட்டி கிட்ட கிடையாது, செத்த அப்பா அம்மா கிட்ட கிடையாது, அண்ணன் தம்பி கிட்ட கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கிடையாது. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் போல உண்டான்ற, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கிடையாது, ஒரு எல்லைக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எதையும் சொல்ல முடியாது. பகவான தவிர யாருமே நம்முடைய விஷயங்களை காது கொடுத்து சிரத்தையோட கேட்பது கிடையாது. நல்லா மனசுல அழுத்தம் திருத்தமா எழுதி வச்சுக்கோங்க, மத்தவாக்கிட்ட புலம்புறதுனால இன்னும் அதிகம்தான் ஆகும் கஷ்டமும் பிரச்சனையும் வியாதியும். தெய்வம் ஒண்ணுதான், நம்ம என்ன சமயத்துல என்ன வார்த்தை சொல்றோமோ அந்த வார்த்தையினுடைய வலிய உணர்ந்து நமக்கு கிருபை பண்றோம். அத்தவா எல்லாரும் சும்மா கேட்கிறா, அவளுக்கு பொழுது போகணும். அவளுக்கு பொழுது இல்லை அப்படின்னா எல்லாம் அப்புறம் பாத்துக்கணும், சும்மா நானே ரெவல் டென்ஷன்ல இருக்கேன். தெய்வம் அப்படி கிடையாது, எப்ப சொன்னாலும் ராத்திரி ஒரு மணிக்கு பிரார்த்தனை பண்ணா கூட சரி சொல்லு, இவ்வளவுதானே சரி பண்ணுவோம், கவலைப்படாதேன்னு சமாதானம் சொல்லக்கூடியது தெய்வம். அதனாலதான் பகவான் கிட்ட புலம்பணும், பாண்டரங்கன் கிட்ட சொல்லணும், வைகுண்டபதி கிட்ட சொல்லணும், ராமானுஜரிடத்துல சொல்லணும். அப்ப நிச்சயமா காது கொடுத்து கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். தப்பா இருந்தா அது தப்புன்னு புரிய வச்சு நம்மளை மாத்தியும் கொடுப்போம், அது ஒரு குணம் தெய்வத்துக்கும் மகாத்மாக்களுக்கும். அவள் பாண்டரங்கிடத்திலே பிரார்த்திக்கிறா, பாண்டுரங்கா பண்டரீநாதா, என் கணவனிடத்துல எல்லா குணங்கள் இருக்கு, ஆனா அந்த கஞ்சத்தனத்தினால எல்லாம் அடிபட்டு போயிடுறது. அவருக்கு நல்ல பிடிவாதம் இருக்கு, ஆனா இந்த பிடிவாதம் உன்கிட்ட இல்லை. பணம் பணம் நல்லா ஜபிக்கிறார், பணம் பணம்னு ஜபிக்கிறார், விட்டலா விட்டலான்னு ஜபிக்க மாட்டேங்கிறார். ராத்திரி பகலும் நல்லா தியானம் பண்றார், சொத்தையே தியானம் பண்றார், தங்கம் வைரம் வைடூரியம் வெள்ளி நல்லா தியானம் பண்றார், ஒன்ன தியானம் பண்றார். நமக்கு நிறைய தியானம் இருக்கு, டிவியை பத்தி ஒரு தியானம், சினிமாவை பத்தி ஒரு தியானம், பணத்தை பத்தி ஒரு தியானம், இல்லாட்டி அழகை பத்தி ஒரு தியானம், இதான் வியாதின் டாக்டர் சொன்னான். அப்படியே அப்படி ஆயிடுவா, முகமையே பாவமாயிடும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் வியாதி இருக்கு. இந்த வியாதியை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி, எதுக்கு தியானம் பண்ண, வியாதி யார தியானம் பண்ணுவாளா? ரெடியே தான் தொலைச்சிருப்போம், இப்படியே உட்காந்துட்டு இருப்பா. என்னடா தொலைச்சான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இவாளுடைய லெவல்கள் தொலைச்சிட்டு ஒரு விஷயத்துல சேர்த்தியே கிடையாது, தொலைச்சிட்டேன் இருப்பா. இல்லாட்டி யாரோ ஒருத்தர் திட்டி இருப்பா, யாரா நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பா. அவளை நினைச்சு அப்படியே நெஞ்சே பொறுக்கிறது இல்லை, வயிறெல்லாம் எரியறது, தெரியறதும் எரியறது. ஆக தண்ணி ஊற்றி அணைக்க வேண்டியதுதானே, பக்தின்ற ஒரு தண்ணீர் விட்டு அணைக்க வேண்டும். அதை விட்டுட்டு பல நினைச்சாலே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டா. ஆனா பாரதியார் சொன்ன கதை வேற வச்சுக்கோங்க, அஞ்சு அஞ்சு சாவார் அப்படின்னு பாரதியார். பகவான நினைக்கணும், எதுக்கு இவ்வாறு நினைச்சதுக்கு மனசு போட்டு வருத்திக்கணும். நீ எத்தனை வருஷம் வாழப்போறோம் தெரியாது, நீ எத்தனை நாள் தெரியாது, எத்தனை மாசம் தெரியாது. இந்த பூமியோட ஒரு சம்பந்தம் இப்ப கிடைச்சிருக்கு, நடந்ததை விட்டுடுங்கோ, நடக்க போறதை விட்டுடுங்கோ. இப்ப இருக்கிறத இருக்கிற வரைக்கும் ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா வரைக்கும்தான் பக்தி. ஒரே பெரிய டென்ஷன் ஆகி இந்த பூமி பந்தம் எவ்வளவு நாள் இருக்க போறோம் தெரியாது, எப்ப கிளம்ப போறோம் தெரியாது. கிளம்பினோட நம்ம பேர் கூட யாரும் சொல்ல மாட்டான், செத்து போயிட்டா பாடி வந்துருத்தான்வா, எப்ப எடுக்க போறான்வா, எரிச்சாச்சான்வா, போட்டோக்கு மாலை போட்டாச்சா, அவ்வளவுதான். நம்ம பேர் கூட சொல்ல மாட்டான். யாரு திருப்தி படுத்துறதா, இவ்வளவு தூரம் ஓடினோமோ, யாருக்காக வெயிலையும் மழையிலையும் காஞ்சோமோ, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தே சந்தோஷமா இருப்போமே. இதுக்கு வரைக்கும் சிரிச்சுட்டு பகவான் இருக்கான், அவன் அனுபவிச்சுட்டு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சொல்லுவாங்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, டிவி ப்ரோக்ராம் சான்ஸ் கிடைச்சா, சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த டிவியில ஏதாவது நியூஸ் போது பேட்டி கிடைப்பான், வேற யாராவது தெருவில் போறவாள், அந்த பக்கம் பஸ் வந்தது, இந்த பக்கம் வண்டி வந்தவன் நேரம் மோதி, அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். சொல்றது துக்க செய்தி, அதிசயமா இருக்கும். டிவியில முகம் வர்றதுன்றதுக்காக ஆனந்தமா பேசிட்டு இருப்பான், நிறைய உண்டு விஷயம், ஆச்சரியமா இருக்கும். வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், ரொம்ப யோசிக்காதீங்க, ரூம் போட்டுலாம் யோசிக்காதீங்க, சாதாரணமா விட்டுடுங்க. வாழ்க்கையை தானா நடக்கும், தெய்வத்து மேல நம்பிக்கையை வச்சு நாமஜபம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். இவ்வளவுதான் சுலபம், வாழ்க்கை ரொம்ப 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 சுலபம். அவன் அவன்கிட்ட ஒண்ணுமே பேசல, என் பாண்டுரங்கன் ரட்சிப்பான், என் பாண்டுரங்கன் காப்பாற்றுவான், என் பாண்டுரங்கன் வழி காட்டுவான், என் பாண்டுரங்கன் வழி நடத்துவான், என் பாண்டுரங்கன் மாற்றி காட்டுவான், என் பாண்டுரங்கன் என் கூட இருக்கான், என் பாண்டுரங்கன் என்னை கைவிட மாட்டான், என் பண்டரிநாதன் என்னுடைய பிரார்த்தனையை கேட்கிறான், என் பண்டரிநாதன் என் பிரார்த்தனை நடத்தி கொடுப்பான், என் பண்டரிநாதன் என் வீட்டுக்கார மாத்தி கொடுப்பான், என் பாண்டுரங்கன் எங்க ரெண்டு பேரையும் பண்டரி பணம் அழிச்சுட்டு போவான், நாங்க ரெண்டு பேரும் ஆனந்தமா பாண்டுரங்க பசனை பண்ணுவோம், என் பாண்டுரங்கன் என்னை கைவிட மாட்டான். என் பாண்டுரங்கன், என் பண்டரி என் வைகுண்டபதி, என் ரங்கநாதன், என் ஸ்ரீனிவாசன், என் ஆதிநாதன், என் ராமானுஜன், இது வேணும், என்னுடையது அப்படின்னு உரிமை இல்லை, எனக்கு எது இல்லை, எனக்கு எது எப்பொழுதும் எதிராகம் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை, எனக்கு எதிர் இல்லை, எனக்கு எதிர் இல்லை, எனக்கு எதிர் என்னுடையது. நம்ம யாரு எதையுமே உரிமை கொண்டாட முடியாது, கணவனையோ மனைவியையோ குழந்தையோ அப்பா அம்மாவையோ பந்துக்களையோ. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. எதையுமே உரிமை கொண்டாட முடியாது. அம்மா அப்பா பந்து சகோதரன் வீடு வாசல் சொத்து எதுவுமே உரிமை கொண்டாட முடியாது. தெய்வத்தை உரிமை, என் கண்ணன், என்னுடைய ராமன், என் பத்மநாபன், என்னுடைய பாண்டுரங்கன், என் பண்டரிநாதன், சத்தியமா இந்த உரிமை ஒரு நாள் விட்டு போகாது. பகவான் அவ்வளவு வசத்தி, அந்த சரஸ்வதிக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, என் பாண்டுரங்கன் என்ன காப்பாற்றுவான், திரௌபதியை காப்பாத்தின அதே பாண்டுரங்கன் என்னையும் காப்பாற்றுவான், துருவனை கனகிரகம் பண்ண அதே பகவான் என்னையும் காப்பாற்றுவான், பிரகல்லாதனுக்காக தூண பிளந்துண்ட வந்த அதே நரசிம்மன் என் குடும்பத்தையும் மாற்றி காட்டுவான், குந்தியுடைய அஞ்சு பிள்ளைகளை பலவிதமான வழிகளில் காப்பாற்றின அதே பிரபோ என் குடும்பத்தையும் காப்பாற்றுவான், ஆச்சரியமா உத்தரைய காப்பாத்தின பிரபு என்னையும் காப்பாற்றுவான், பரிசுத்துக்கு அனுகிரகம் பண்ண சுவாமி எனக்கும் அனுகிரகம் பண்ணுவான், குகன தோழனா ஏத்துண்ட சுவாமி என்னையும் அவனுடைய தோழியா ஏத்துப்பான். அந்த நம்பிக்கை ஆழமா மனசுல பதிய வைங்கும், என்னுடையவன், என் சுவாமி, என்னுடைய நாதன், என் பிரபு. மனசுல நன்னா என் சீட்டு தள்ளி போங்க அப்படின்னு இல்லையா, இப்ப ட்ரெயின்ல ஏறினா பாக்கணும், நம்ம டிக்கெட் கையில கன்ஃபார்மா வச்சிருக்கோம், பக்கத்துல இருக்கோ சும்மா உட்காந்து இருப்போம். கோமா பாப்போம், என் டிக்கெட் அப்படியே நெஞ்சு பதற பதற, என்னமோ நம்ம வாழ்க்கைய கொள்ளையடிச்சு நம்ம உட்காந்து இருக்க மாதிரி. அப்பதான் ஏறி இருப்போம், அதுக்குள்ள பெட்டி எப்படி இறக்கணும், அவளை கலப்பணும், அப்பா தீவ சந்தோஷம், சாதிக்க முடியாது சாதிச்சா மாதிரி. கன்ஃபார்ம் டிக்கெட் நம்ம பேர் இருக்கு, ரைட் ராயலா சண்டை போடுறதுக்கு உரிமை இருக்கு, டிடிஆர்ட சொல்லி எழுப்பலாம். அதுக்குள்ள ஒரு நெஞ்சு பரு நெஞ்சு பொறுக்கு இல்லையே அப்படின்னு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அப்படியே டென்ஷன் ஆகி அதுல வேற அந்த எல்லாருக்கும் இவ்வளவு சாமான் நிறைய ஒரு 15 சாமான் வச்சிருப்போம், 6 பேர் சாமான் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம சாமான் மட்டுமே வச்சிருப்போம். அதுக்கு நடுவில் நம்ம செருப்பு வைக்கிறது ஒரு இடம் இருக்காது, அது பாவமா கொண்டு வைப்போம் பாருங்க. அது ஒரு பத்திரப்படுத்தி அடுத்த செருப்பு ஒரு தள்ளு தள்ளி ஆச்சரியமா இருக்கும். ட்ரெயின் அப்பப்ப வரதுனால இந்த கலாட்டாலாம் பார்த்துட்டு வருவேன், ஜாலியா இருக்கும். மனுஷன் இதுக்கெல்லாம் போராடுறா, வாழ்க்கையே போராட்டம்னா ட்ரெயின் சீட்டுக்கு ஒரு போராட்டம். இன்னும் சில பேர் நல்லவாள்லாம் உண்டு, என்ன பண்ணுவா, நிறைய பேர் தலகாணி வச்சிருப்பாங்க ஏசியில, அவன் அடுத்தவாத எடுத்து நல்லா படுத்து தூங்கிடுவான், ஏழாம் தேதிதான் உங்கள்ட்ட இருப்பான், புதுசா மேல கப்பல் எடுத்து அதை போட்டுப்பான். போறது 8 மணி நேரம், எப்ப போறோமோ தெரியல. இந்த 8 மணி நேரம் போறதுக்கு இத்தனை மாறு அதிசயமா இருக்கும். மனுஷா ஒரு ரொம்ப அல்பத்தனமா இருக்கும், அவ்வளவு சொல்லணும், அல்பமா இருக்கும். 99% ரொம்ப அல்பமா தான் நடந்துக்கணும், வீட்லயும் சரி வெளியிலயும் சரி. இந்த அல்பத்தனத்தை விட்டு வெளில வரணும். இதெல்லாம் எப்ப முடியும்னா பக்தி நாம ஜபத்தினால. ஒரு பக்கம் இந்த ஸ்ரீனிவாச நாயகன் அல்பத்தனமாவே நடந்துக்கணும், இன்னொரு பக்கம் அவள் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு இவ்வளவு காய் இத்தனை போதும், இவ்வளவுதான் சாப்பிடணும், எல்லாம் டெய்லி சராசரை போட்டு அளந்து கொடுப்பான். ரெண்டு பேருக்கு இவ்வளவுதான் அரிசி, இந்த ரேஷன் மாதிரி ஏதோ போர்க்காலத்தெல்லாம் ரொம்ப கஷ்டம் வந்தா அப்படி அளந்து கொடுப்பாள். அந்த மாதிரிதான் அளந்து, ஜாஸ்தி வச்சிடக்கூடாது, சாதம் நீந்திடக்கூடாது, சொந்தக்காரா யாரா வரா அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தா முதல் நாளே வீட்டை போட்டு வெளில போயிடுவான், இருந்தாதானே பிரச்சனை. அப்படி நிறைய அவ்வளவு தூரம் இப்ப இங்க எதுக்கும் அசரல, அதுதான் விசேஷம். இந்த சரஸ்வதி எதுக்கான ஒண்ணு கோச்சிக்க வேண்டாம் பாவி மனுஷான்னு சில பேர் வெளில சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள குமுறும். அப்புறம் ஒரு நாள் ஓன்னு அழுவா, எவ்வளவு கஷ்டப்படுற இடம் சொல்ல முடியாதா, வாயை திறந்து இருந்தா. அப்ப என்னடா நான் உள்ளுக்குள்ள குமரின் இருக்கும், அது பெரிய விஷயமே இல்லை. உள்ளுக்குள்ளையும் அதுல அது வரக்கூடாது, இந்த மனசு அப்படியே சமாதானமா இருக்கும். உள்ள குமரல்கள் அப்படின்னா வெளில சொல்ல முடியல, உள்ள புலம்பின் இருக்கும், முணுமுணுக்கிறதுன்னு. குழந்தை வீட்டு வேலை செய்ய சொன்னா ஒரு முணுமுணுக்கும் பாருங்க, என்னவோ பக்கத்து வீட்டு துணியை தொழில் சொன்ன மாதிரி, பக்கத்து வீட்டு பாத்திரம் தொகை சொன்ன மாதிரி, இதுங்க 3 நாளா போட்டு அழுக்காய் கொசு மொச்சின் இருக்கிறத தொகை சொல்றான். அதுக்குத்தான் இந்த பாடு, கொசு மொச்சின் கிடைக்க அதை தோய்கோடி அப்படின்னா 1008 வசனம் ஊர்ல இல்லாத காரணம் எல்லாம் சொல்லுவா. அப்பதான் வாழ்க்கை தலைமுடி வரைக்கும் வலிக்கும், வாழ்க்கை தலைமுடி வரைக்கும் வலிக்கும், என்னெல்லாம் காரணம் எல்லாம் சொல்லுவா குழந்தைகள். அதிசயமா இருக்கும் நமக்கு அவா காரியம். படிக்கப்படாதான்னு கேட்டா நான் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமான், மார்க் வாங்கும்போது தெரியுமே, அழகு லட்சணம். வசனம் எல்லாம் நல்லா பேசுறேன், எல்லாரும் நிறைய விஷயங்கள் கஷ்டமா இருக்கு. நம்முடைய கர்மாக்களை பண்றதுக்கு அவ்வளவு பொய், அவ்வளவு ஏமாத்து, அவ்வளவு தப்பிக்கிறோம் வாழ்க்கையில. ஆனா அவ எல்லாத்தையும் பொறுத்துண்டு தன் கடமையை பண்ணிட்டு இருக்காள் சரஸ்வதி. இப்படி நாள் போயிட்டு இருக்கு, அவளுடைய பக்தி இன்னும் 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 தீவிரமாகிறது. இவன் ஒவ்வொரு நாளா இன்னும் மோசமா போயிட்டு இருக்கான், அவளுடைய பக்தி இன்னும் தீவிரமாகிறது. இப்பதான் ரோட்ல வண்டி போகிறதுன்னா அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணணும்னா முதல்ல அந்த வண்டியோட ஸ்பீடுக்கு நம்ம ஓடணும், அதுக்கப்புறம் அந்த வண்டியோட ஸ்பீடா நம்ம போகணும், அப்பதான் அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ண முடியும். அது போல யாராவது வீட்டை சரியில்லை ஒழுங்கா இல்லைன்னா அவா வேகத்துக்கு நம்ம நாமஜபம் பண்ணணும், அவா வேகத்தை விட அவா நினைக்கிறத விட வேகமா இன்னும் பகவத் தியானம் பண்ணணும், அப்ப அவளை ஓவர் டேக் பண்ணி தடுத்து நிறுத்தலாம். நன்னா ஞாபகம், பக்தி அவ்வளவு வசதி, பக்தியை நாமஜபம் ஒண்ணுதான் யாருடைய வாழ்க்கை வேணா தசை திருப்பும், சந்தேகமா வேண்டாம், சத்தியம் பண்ணி எழுதி தரணும். விடாம நாமஜபம், பாண்டரங்கன் பண்டரீநாதன் காப்பாற்றுவான், ஒவ்வொரு சமயம் அவன் திட்டான், கண்ணு தனது எல்லையை காட்டான், ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாண்டரங்கன் மாத்தி கொடுப்பான், பண்டரீநாதன் சரி பண்ணுவான். நன்னா ஞாபகம், ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும், ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும், ஒவ்வொரு துன்பம் வரும்போதும், ஒரு வியாதி வரும்போதும், இல்ல பகவான் அனுகிரகம் இதுல இருக்கு, என் சுவாமி சரி பண்ணி கொடுப்பா. நீங்க நொந்து போகிறதுனால வருத்தப்படுறதுனால இன்னும் ஜாஸ்தி தான் பயமுறுத்தும், அதை தாண்டி வெள்ள வரணும். இப்படியே காலம் வேண்டிருக்கு. ஒரு நாள் இந்த சீனிவாசன் அவனுடைய கடையை திறக்கிறான், அடகு சாமான்லாம் வைக்கிறான், அடகு கடை வச்சிருக்கான், முத்து வியாபாரம் உண்டாம், பணம் வரத்துக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அத்தனை வழியிலையும் பண்ணிட்டு இருக்கான், பணம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அழகா கதவை திறந்து உக்காந்துட்டான், நீங்க நிறைய பணம் வரணும், நிறைய பேர் அடகு வைக்கணும், அடகு வச்சுக்கொள்ள யாரும் மீட்டர் கூடாது. அவாவாளுக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு இல்லையா, அவாவாளுக்கு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவா, கொடையெல்லாம் வைக்கிறானா நல்லா மழை பெய்யணும்னு, மழை பெஞ்சா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே வேற யாராவது ஒருத்தன் வெயில நம்பி வியாபாரம் பண்றேன், மழையே பெய்யக்கூடாதுன்னு பார்த்தோம், நான் பார்த்துருக்கேன் மெட்ராஸ்ல அதிசயமா இருக்கும். எப்ப எப்படி பார்க்கறேன், தெரியாதனமா கேட்டுவிட்டேன், மழை இல்லாத வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன்றான். ஊரே மழை இல்லாம திணறின் இருக்கான், சொன்னா மழை பெய்யாத வரைக்கும் நமக்கு ஒரு குறையில சாமி அப்படின்ற, மழை பெய்யல எல்லாருக்கும் போற அவாவாளுடைய சிட்டிக்கு அவாவா நினைக்கிறான். இவன் பாட்டுக்கு அழகா அப்படி உட்காந்து ஊர் எல்லாருக்கும் கடன் வரணும், எல்லாருக்கும் பிரச்சனை வரணும், எல்லாருக்கும் பண பிரச்சனை வரணும், அத்தனை பேர் வீட்டில் இருக்க சாமான கொண்டு வந்து எங்கிட்ட அடகு வைக்கணும், அடகு வச்சத வீட்டுக்காம போகணும், எங்கிட்ட பணம் சேரணும், 9 கோடி 19 கோடி ஆகணும்னு ஆசை. ஆச்சரியமா உட்காந்துட்டு இருக்கான், அழகா ஒருத்தர் வந்துட்ட ஒரு கீழ்ச்சலா வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு ஒரு பிராமண குச்சேலர் மாதிரி ஒல்லியா கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வேற கொண்டு வந்து அவன் கையில கொடுத்து சதமானம் பவதி அப்படிங்க. அவனுக்கு காலங்காத்தால வந்ததுக்கு அந்த பிராமணா வந்தாலே இன்சை, எதையான ஒன்று சொல்லுவா, எதான ஒரு பழத்தை கொடுப்பா, கடைசியில் தானம் கொடு தர்மம் கொடுன்னு கேட்பான், பயம். உடனே இப்படி பார்த்தான், அவர் சொன்னார் கையை கூப்பிட்டு, அப்பா இந்த ஊர்ல அவனை ரொம்ப நல்லவன் எல்லாரும் சொல்றாங்க, அவனே பிரிச்சுட்டான், போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும், நீ தான தர்ம பிரபு அப்படின்னு சொல்றாப்பா அப்படின்னு சிரிப்பு வந்தது. அடக்கின்றான் சீனிவாச நாயக்கன், அவர் சொன்னார் அப்பா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அவனுக்கு 9 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு பூனல் போடலான் இருக்கேன், என்கிட்ட பெரிய தனம் எல்லாம் கிடையாதுப்பா, உன்ன மாதிரி தர்ம பிரபு சில பேர்கிட்டதான் வாங்கி இந்த மாதிரி பூனல் போடலாம் நினைச்சிட்டு இருக்கேன், முதல் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், உங்க கை ராசியான கையு, நீ ஏதான கொஞ்சம் தானம் கொடுத்தா நல்லா இருக்கும்பா, என் பிள்ளையுடைய பூனல் கல்யாணத்தை சிறப்பா முடிச்சுடுவேன் அப்படின்னு. இவன் ஏற்கனவே யாராவது கஷ்டப்பட்டு அடமான வைக்கணும் பார்த்தா இவன் இவங்கிட்டே பிடுங்க வந்திருக்க, அப்படி பார்த்தான், நானே எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, இந்த தொழில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, எல்லாரும் அழுதுண்டே இருக்கா, ஊர் இருக்கவாள என்ன கரிச்சு கொட்டின்றே இருக்கா, எல்லாரும் அடகு வைக்கிறா, திரும்பி வீட்டு எடுத்துட்டே போக மாட்டேங்கிறா, உடஞ்சு போன நசுங்கி போன பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்து தரா, வட்டி வாங்கினா மட்டும் வட்டி வாங்குறேன்னு சொல்றா, ஆனா அசலும் தரமாட்டேங்கிறா, வட்டியும் தரமாட்டேங்கிறா, எல்லாரும் கரிச்சு கொட்டுறா, ஏதோ குலத்தொழிலினால பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் சொல்றா போல இல்ல, ஒன்னும் நிம்மதியா இல்ல, ஒவ்வொரு நாளா கடையை போய் வீட்டுக்கு போய் படுத்து நிம்மதியா காதல் வந்து கடை இருக்குமான்னு பயமா இருக்கு, அதை பூட்ட உடச்சுவானோன்னு கவலையா இருக்கு, இதுக்கு நடுவில் சொந்தக்காரா சொல்ல, இது நடுவில் வெயில் பெய்ய வர்றது, மழை பெய்ய மாட்டேங்கிறது, எவ்வளவோ கஷ்டங்கள், ஏதோ ஓடிட்டு இருக்கேன் சாமி, நீங்க பாட்டுக்கு என்னமோ பிள்ளைக்கு பூனலை போடுறேன் அதை போடுறேன் இப்படின்னா சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்க வேற யாரிடத்துலயா போய் பாருங்க, யாரோ உதவி செய்யறவா உண்டு அவா கிட்ட போய் பாருங்கோ, இல்லாட்டி பொதுவா ஒரு 10-100 பேர் சேர்த்து சமஷ்டி உபநயனம்னு பண்ணுவா, அங்கெங்கயாவது கொண்டு போங்கோ அப்படின்ட்டான். இவர கையை கூப்பிட்டாரப்பா, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப நியாயமான விஷயம், ஆனா உலகத்துல எதிரா வசத்தினா தான தர்மம் தான்ப்பா வசத்தி, நம்ம ஊருக்கு இந்த உடலை விட்டு போகும்போது தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம், தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் இல்ல, அர்த்தம் மாறிபடுத்து, தனக்கு மிஞ்சினது தான தர்மம் மட்டும்தான். சரீரத்தை விட்டு கிளம்புறோம் பாருங்க, உடம்பை எடுத்துட்டு போய் சுடுகாட்டை அடிக்கிறா பாருங்க, அவ கையில போட்டுக்க வரைக்கும் எல்லாம் எடுத்துருவோம், சரியா சாஸ்திரப்படி சொல்லணும்னா அவ எந்த நகை போட்டு இருந்தாலும் அவ என்ன வஸ்திரம் கொடுத்தாலும் அப்படியே கொண்டு போய் தகிக்கணும் அப்படின்னு இருக்கு, தங்கத்தெல்லாம் வச்சு நான் நடக்கிற கதையா, கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் உருவிட்டு போனா போடுறது, ஒரு அவமானத்துக்காக ஒரு வஸ்திரம் அவ்வளவுதான், அதையும் வெட்டியா எடுத்துருவோம், ஒண்ணும் கிடையாது, கடைசி வரைக்கும் காதிருந்த ஊசி கூட வராது, அவ்வளவுதான் உண்மை. அதனால அவர் சொன்னார் தான தர்மம் தான்ப்பா வசத்தி, கர்ணனுக்கு அவ்வளவு கெட்ட குணங்கள் விடுற, ஆனாலும் அவன் தர்மத்தை வசத்தியா பேசிட்டு இருக்கோம்பா, மகாபலி தானம் கொடுத்ததுனாலேயே அவ்வளவு வசந்த நினைக்கு போயிட்டான்பா, பெரிய தான தர்ம சிவி சக்கரவர்த்தி விஷயங்கள், ரந்தி தேவர் பன்றிய பெரிய தான தர்ம கொடைவள வாழை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தான், அவன் எல்லாம் கேட்டுட்டு சொன்னான், இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சமயம் இல்லை, நீங்க வேற ஏதாவது கடைக்கு போய் பாருங்க, வேற இடம் கேளுங்கோ, காலங்காத்தால வியாபாரம் பண்ற சமயம், இப்படி தரித்திரனா நிக்காதீங்கோ, உங்க தரித்திரம் எனக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சான். இவரோ விடுறதா இல்லை, அவனும் கொடுக்கறதா இல்லை, இவரும் விடுறதா இல்லை. இந்த பிடிவாக ட்ரெயின்ல எல்லாம் போனோம்னா, டெல்லி பாம்பே ரெடி, சென்னை பாம்பே ட்ரெயின்ல எல்லாம் போனோம்னா, இந்த ட்ரெயினை கிளீன் பண்ண வருவான். இப்படி உட்காந்துட்டே துணியை வச்சு இப்படி குப்பையை தள்ளிண்டே வருவான். இவன் என்ன பண்ணா, தள்ளிட்டு போய் கம்பார்ட்மெண்ட் அந்த ஓரத்தை வச்சிடுவான், அங்கே அது பாடு இருக்கும். திருப்பி இன்னொருத்தன் வருவான், அங்கேயே அந்தே குப்பையை தள்ளிட்டு அந்த பக்கம் போவான். அது கடைசியில் குப்பை அங்கேயே தான் இருக்கும், குப்பை வெள்ளையே போகாது. இவன் தள்ளிட்டு போய் அங்கே வைப்பான், அங்கேயே அந்த பக்கம் ஒருத்தன் அவன் தள்ளிட்டு இப்படி போவான். போற வழி அவன் என்ன பண்ணும், அப்புறம் இப்படி 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 கையை போட்டு தலையை போட்டு நோண்டி கடைசியில் எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு தான் போவான். இப்படி பிடுங்கிறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி பிடுங்குவான். ஆச்சரியம் அந்த மாதிரி வரும். அப்பா தாப்பா நல்லதுப்பா, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் குழந்தைகள் நல்லா இருக்கும், உன் சமயம் நல்லா இருக்கும். இவர் பாட்டுக்கு வசனமா பேசிட்டு இருக்கார், ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எல்லாம். இவனுக்கோ பத்திண்டு வர்றது, காலங்காத்தால வந்து வாசுது, ஒரு தரித்திரம் வந்துருத்து என்னடா அது அப்படின்னு பாக்குறான். ரொம்ப நேரம் இவரும் போராடி பாக்குறான், அவனும் குடுக்கறதா இல்ல, இவரும் விடுறதா இல்ல, நேரம் போயிட்டே இருக்கு. சுத்தி இருக்கவாள்லாம் வேடிக்கை பார்க்க வந்துட்டான். இவனுக்கு வெக்கமா வேற போயிடுச்சு, இவர் கத்தி கத்தி வேற பேசுறா. அவனு வெக்கமா போயிடுச்சு. கடைசியில பார்த்தான், இந்த செல்லா காசு நிறைய இருக்கும் பாருங்க, அதுல ஒரு தொண்டி காலன மாதிரி எடுத்து இப்படி போட்டு எடுத்துட்டு போங்கோ அப்படின்ட்டான். உடனே அவர் பார்த்தார், இதை எடுத்தார், ரொம்ப சந்தோஷம்பா, இதுவாவது கொடுத்தீர், இது உன் வாழ்க்கையை மாத்தும் சொல்லிட்டு போயிட்டான் கோபமா. இவன் பார்த்தான், இவ்வளவு திமிருப்பாரு இந்த கழுத்துக்கு, ஏழைக்கு இவ்வளவு திமிருப்பாரு, தொண்டிக்கால செல்லா காசை வச்சுட்டு எனக்கு பரிகாசம் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு நினைச்சான். ஊர் இருக்க வாழ்னா வேற அவருக்கு சப்போர்ட் பண்ண, ஏன் வயசானவர் பிராமணர் ஏதாவது கொடுக்க கூடாதானே அப்படின்னு சொன்ன. அசன வாயம் மூடிட்டு போங்க, உங்க வேலையை பாருங்க வந்துட்டான். இந்த பிராமணர் இப்படி கிளம்பிங்க, போன வருஷமா அப்படி போயிருக்கப்படாதா, நேர இவன் வீட்டுக்கே போற, சீனிவாச நாயகனுடைய வீட்டுக்கே போய் கதவை தட்டா. சரஸ்வதி வந்து நிக்கிறான், பிற பார்த்தா கை கூப்பின் விட்டலா அப்படின்னு. உடனே அழகா கை கை தூக்கி தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நான் அவர் ஏழை பிராமணன், என் பிள்ளைக்கு பூனல் போடலான் இருக்கேன், கையில ஒன்னும் தனம் இல்லை, அதனால தயவு செய்து ஏதான நீ ஒரு ஒத்தாசை பண்ணணும் எனக்கு அப்படின்னா. அவ சொன்னா, நீ நல்ல விஷயத்துக்கு கேட்க, கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கொடுக்கிற நிலைமையில நான் இல்லை. என் வீட்டுக்காரர்கள் என் மேல அவ்வளவு நம்பிக்கை, எல்லாம் பூட்டி முடிஞ்சா என்னையே பூட்டி சாவி எடுத்துன்னு போயிடுவார், இன்னைக்குதான் பூட்டாம போயிருக்கார், அதனால நான் கதவையே திறந்தேன், கஷ்டம். அதனால என் வீட்டுக்காரங்கிட்ட எதுவும் கொடுத்து வைக்கல, கொடுக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேன், மன்னிச்சுடுங்கோன்னு. அப்ப அவர் விடல, அம்மா உன் வீட்டுக்காரன் கொடுக்கலாம் பரவாயில்லம்மா, உங்க தாய் தந்தை கல்யாணம் பண்ணி சீதனம் கொடுத்துருப்பாள், அதிலே தானும் கூடன்னு கணக்கு பண்ணி கேட்கிறேன். உடனே இப்படி யோசனை பண்ணி பார்த்தா, இப்படி மூக்குத்தி, நல்ல வைர மூக்குத்தி. உடனே ஆச்சரியமா பார்த்தா, கடகடன் மூக்குத்திய கேட்டனா, பாண்டுரங்கா பண்டரிநாதா அவர் கையில கொடுத்துட்டா. அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் விழிஞ்சது, என்னமா மூக்குத்திய கேட்டி கொடுத்தா, மங்கள சின்னம், இன்னைக்கெல்லாம் அறிவர் போடுறது இல்லை, இப்ப மங்கள சின்னம் அது, மூக்குத்தி அப்படின்றதுலாம் ஒரு மங்களகரமான விஷயங்கள், ரொம்ப நல்லது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் மூக்குத்தி. இந்த மெனோபாஸ்லாம் சொல்றா பாருங்க, ஒரு வயசுக்கு அப்புறமா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் மெட்டி, மூக்குத்தி, காது குத்துறது, மோதிரம் போடுறது, எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. அக்கு பிரஷர் பாயிண்ட் எல்லாம் நன்னா ஞாபகத்துக்கோங்க. காது குத்துறது, மூக்கு குத்துறது, பன்றி போறோம்லாம் போனா குட்டி குட்டி குழந்தைகளா இருக்கும், மூணு வயசு நாலு வயசுலாம் மூக்குத்தி கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும், அழகா பாக்குறதுக்கே மங்களகரமா இருக்கும், அந்த குழந்தைகள்லாம் ஆச்சரியமா இருக்கும். அந்த மூக்குத்திய கேட்டி அவர் கையில கொடுத்து விட்டான், சந்தோஷமா நடத்துங்க, முதல்ல கிளம்பிடுங்க அப்படின்ட்டான். உடனே அவர் சொன்னார், நிச்சயமா உன் பிரார்த்தனை நடக்கும்மா, பேர்பட்ட ஒரு உபகாரம் நீ பண்ணியிருக்காய், சந்தேகமா வேண்டாம், நின்னா இருப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, ஆனந்தமா கிளம்பியாச்சு. இவ்வளவு ஒரு ஆசையில ஒரு தைரியத்தை கேட்டி கொடுத்துட்டான். கணவன் வந்து கேட்டா என்ன பண்றது, அதுக்கப்புறம் பகீன்றது. இவர் வாங்கிட்டு போனவர் சும்மா இல்லாம நேர திரும்பவும் சீனிவாச நாயகன் கடைக்கே போறார். இதுதானே வம்புன்றது, அவ்வளவு ரத்ன கடைகள்லாம் அதுக்கு அடமானவர், நேர அங்கேயே போற, அங்கேயே போயாச்சு. வாசல்ல போய் நிக்கிறார், அப்பா சீனிவாச நாயகா, நீ கொடுத்த செல்லா காசை நிஜமாவே எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிடுத்துன்னு பார்த்தா, முடிஞ்சதுன்னு பார்த்தா திரும்பியும் ஆரம்பிக்கிறாரு. நீங்க நம்மள எதுவும் படுத்தாம விடமாட்டார் போல இருக்கு இந்த மனுஷன், என்னடா அது அப்படின்னு பார்த்தா, என்னடா என்ன பாக்குறா அப்படி என்னடான்ற இவனுக்கு கோபம். ஏழை பிராமண கழகம் எவ்வளவு திமிரு பாரு தரித்திரனுக்கு, என்னடான்னு கேட்கிறார் அப்படின்னு. உடனே சொன்னார், இப்ப நான் கிட்ட பிச்சை கேட்க வரல, ஒரு பொருள் அவமானம் வைக்க வந்திருக்கேன், விற்க வந்திருக்கேன், மரியாதையா எனக்கு எல்லாம் இடம் சீடு போட்டு விடுங்க. பார்த்தா சிரிச்சா, என்ன அதே குண்டி காலனா, நான் கொடுத்த செல்லா காசாங்க சிரிச்சா, உனோட செல்லா காசு வச்சு நான் என்ன பண்ண, உனக்கும் பிரயோஜனம் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, நீயும் செல்லா காசு விட்ட, கோபமா வர்ற என்னதான் கடமான வைக்கிறது இல்லை தோபா அப்படின்னு மூக்குத்திய காட்டுற, பல பல பலன்னு சொல்லிக்கிறது. ஹா, இது யார் கொடுத்தா உங்களுக்கு? அவர் அது உனக்கு அனாவசியம், யார் கொடுத்தா உனக்கு என்ன? நான் திருடிட்டு வரல, இது திருடி பொருள் கிடையாது, உண்மையா அவங்கள்ட்ட கொடுத்து கொண்டு வரோம், இது என்ன விலை உண்டோ கொடுங்கட்டா. உடனே சரி வாங்க, சீட்டு எல்லாம் போட்டு உட்கார வச்சு டக்குன்னு அந்த மூக்குத்தி அப்படி வாங்கினா பார்த்தான், தெரிஞ்சு கொடுத்து மனைவியோட மூக்குத்தி, கோபமான கோபம் இப்படி பார்த்தான், வேற இறங்க இவரை பார்த்தான், கோபம் என்ன கோபமா பாக்குறாரு, என்னமோ உன் பொண்டாட்டி மூக்குத்திய நான் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி பாக்குற அப்படின்னு சும்மா இருக்க வேண்டியதான் வாய வச்சுட்டு அவர் வேற. உடனே இப்படி பார்த்தான், இவன் டக்குன்னு சொல்றாரு அப்படின்னு, சரி ஒரு நிமிஷம் இருக்கு பணம் எங்கிட்ட, அவ்வளவு பணம் கடையில் இல்ல, வீட்டுல போய் கொண்டு வரேன், சரி சீக்கிரம் கொண்டு வா சரியா அப்படின்னா, குடு குடு ஓடுறோம் கோபம், நிஜமாவே நம்ம பெண்டாடியோட மூக்குத்தி அவனுக்கு நல்லா தெரியறது, பயம் தடிச்சுட்டு ஓடுறான். அவ அப்பதான் பாண்டரங்கா பண்றீங்கன்னா தான் அந்த பிராமண ஊரை விட்டு போயிருக்கணுமே, பிரச்சனை வந்துடப்படாது, நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு, அந்த பிராமணருக்கு மூக்குத்தியும் கொடுத்துட்டு ஆத்துக்காரர்கிட்ட மாட்டிக்கப்படாதே இவ பிரார்த்தனை பண்ணா, இவர் வம்ப கொண்டு அங்க கொடுத்துட்டு வந்திருக்காரு, அவன் மூக்குத்தி எடுத்துன்னு வந்தாச்சு வீட்டுக்கு நேர. ஏ சரஸ்வதி அப்படின்னா அவள் பயந்து போயிட்டான், இப்ப இந்த மனுஷன் வரமாட்டாரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவார் அவ்வளவு தானே, அவன் நீ சாப்பாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ற அறிவிச்சா கல்யாணம் அங்க போய் சாப்பிடுவேன் சொல்லியிருக்க, இப்ப என்ன திடீர்னு வராரு, சரி நினைச்ச ஒருவேளை நம்மள சாப்பாடு கைஷன் போறது போறாரு போறது அப்படின்னு நினைச்சாங்க. வந்தா டக்குன்னு பார்த்தா மூக்குல மூக்குத்தி இல்லை, கவனிச்சிருவா அதெல்லாம் மகா கிடிகாரம், எப்பவுமே புருஷனுக்கு பொண்டாட்டி பண்ற தப்பு மட்டும் கிளீனா தெரியும், அதுவும் பொண்டாடி எது தெரியப்படாதுன்னு நினைக்கிறாளோ வசமா மாட்டுவா, அவ திருட்டு மொழியே காட்டிக்கொடுத்தோம், அதுவும் சும்மா நம்ம எப்பயும் போல வாங்கன்னு சொல்ல மாட்டான், அன்னைக்குதான் பாத்துக்கோங்க, என்ன சீக்கிரம் வந்துருக்கு தண்ணி வேணுமா, அப்பயே புருஷனுக்கு தெரியும் ஏதோ வம்பு, ஒண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டு சாரி சொல்ல போறா இல்லையா, புதுசா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடி போட போறான், என் வீட்டுல உண்டா நீங்க யோசிக்கப்படாது, எல்லார் வீட்லயும் உண்டு, வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆச்சரியமா பார்த்தான், மூக்குத்தி எங்கே அப்படின்னு சொன்னான், இவன் எதிர்பார்க்கவே இல்லை திடீர் இந்த கேள்வியை கேட்பான் அப்படின்னு, உடனே வச்சனால ரொம்ப அழுக்கா இருந்தது, அதனால கிளீன் பண்றதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு, உடனே பார்த்தான் என் பொண்டாட்டி நல்லவதான் அந்த கிழமை திருடி வந்திருப்பான், சரி கொண்டா மூக்குத்தியை கொண்டான்ட்டான், இதோ இதோ வரேன் வரேன், நீங்க முதல்ல சாப்பிட அதெல்லாம் இல்ல, முதல்ல மூக்குத்தியை கொண்டாயே நீ அப்படின்ட்டான், என்ன பண்றது இது வரைக்கும் அப்படிதான் ரொம்பல மாத்ததே கிடையாது, இன்னைக்குதான் முதல் தடவை ஒரு தியானம் கொடுத்தா அது உடனே பிரச்சனையே ஆயாச்சு, அவன் வந்தாச்சு மூக்குத்திய கேட்டாச்சு, அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே ஒரு தைரியம் தான், பாண்டரங்கா பண்டரீநாதா பிரபோ லட்சமாம் சரணாகதி, எனக்கு தெரியல அவரை கேட்காம நான் கொடுத்துருக்க கூடாது, ஆனா கொடுத்துட்டேன், ஹே பாண்டரங்கா ஏ பண்டரீநாதா எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு முடியும் எனக்கு தெரியல, நீதான் என்னுடைய ரட்சகன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்தி, எனக்கு வேற கதி கிடையாது, நான் பண்ணது தப்புதான், ரக்ஷமாம் சரணாகதம், பகவான் கீதையில சொன்னா இல்லையா, சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாம் சுச்சக, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே பயப்படாதே வருந்தாதே கவலைப்படாதே, நீ என்கிட்ட சரணாகதி பண்ணு, உன்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய, திசக்கிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தீசையாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, ஒருமுறை நான் உன்னை சேர்ந்தவன் என் திருவிழா யாராவது விழுந்துட்டான்னா அனைத்து பூதங்களிடமிருந்தும் அவர்களுக்கு அபயம் அளிப்பது என்னுடைய தர்மம் பகவான் ராமன், உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே, ஏ மனசே பயப்படாதே கலங்காதே சஞ்சலப்படாதே புலம்பாதே, துயரரு சுடரடி தொழுது எழு, எந்த ஒரு நிலைமை வந்தாலும், எப்பேற்பட்ட பயங்கரம் நடந்தாலும், எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்தாலும், மனசையே உழுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே, அசராதீங்கோ, பயப்படாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ, நடுங்காதீங்கோ, இழந்துட்டோமே நினைக்காதீங்கோ, வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதே நினைக்காதீங்கோ, இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லையா நினைக்காதீங்கோ. பகவான் இருக்கான், பாண்டுரங்கன் இருக்கான், பண்டரிநாதன் இருக்கான், நம்பினார் கெடுவது இல்லை. நல்ல திடமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா மனசை டக்குன்னு விட்டு போயிடுறது, ஒரு கஷ்டத்திலேயோ, ஒரு பிரச்சனையிலேயோ, ஒரு வியாதியிலேயோ, ஒரு கவலையிலேயோ, ஒரு நஷ்டத்திலேயோ, ஒரு எதிர்பார்க்காத சம்பவத்திலேயோ, ஒரு நம்பிக்கை துரோகத்திலேயோ, டக்குன்னு அப்படியே கால் கீழே இருக்கு, பூமி அழுகுறா போல இருக்கு, ஆகாசமே தலைமையில விழுறதா போல இருக்கு. அப்ப கூட பகவத் பக்தி பண்ணா உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு வரும் நம்பிக்கை தைரியம். தோ 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 போனா பாண்டரங்கன் சந்தையில போய் நின்றுட்டா, ஆத்துக்குள்ளே ஒரு பாண்டரங்கனை வச்சிருக்கா, பாண்டுரங்கா பண்டரீநாதா என்ன காப்பாத்து, இவரிடத்துல நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா வெட்டி போட்டுடுவா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒன்னும் அவரை மாத்து இல்லாட்டி என்ன அழிச்சுட்டு போயிடு, என்ன அழிச்சுட்டு போயிடு, எனக்கு இதை சமாளிக்கக்கூடிய தைரியம் இல்ல, பக்குவம் இல்லை. ஆனா பாண்டரங்கா என்ன தயவு செஞ்சு காப்பாத்துனான், அவன் வெள்ளேந்து கத்தின் இருக்கான், சீனிவாச நாயன் கொண்டா என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள அப்படின்னு, இப்ப தேடுற மாதிரி இப்படி தொடர்ந்து இருக்கா, பாண்டரங்கா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா, பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பாண்டுரங்கா, பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. அநாதநாதா பாண்டுரங்கா, ஆசிதநாயக பண்டரிநாதா. அநாதநாதா பாண்டுரங்கா, ஆசிதநாயக பண்டரிநாதா.
அநாதநாத பாண்டுரங்க ஆசிரித நாயக பண்டரிநாத பாண்டுரங்க பண்டரிநாத பண்டரிநாத பாண்டுரங்க 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 பாண்டுரங்க பண்டரிநாத பண்டரிநாத பாண்டுரங்க
அவன் மனசுக்குள்ள இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா ஹே விட்டோபா ஹே விட்டலா ஹே ரகுமாயிபதி ஹே கஜேந்திர கருணா பாரினா ஹே ஸ்ரீவத்சா ஹே ஸ்ரீநிதே ஹே பிரபோ ரக்ஷமாம் 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 நாமஜபம் பண்ணி அழறா. பாண்டுரங்கனாலே பொறுக்க முடியல. என் குழந்தை அழறாளே, என்ன நம்பின அழறாளே, அவளை நான் கைவிட மாட்டேன், அவளை ரட்சிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா, அவள் எப்படி அந்த மூக்குத்திட்ட பால தேடுற மாதிரி பண்ணா பாருங்க, டக்குன்னு கையில ஏதோ அம்பிடுது, ஏதோ அகப்படுறது அப்படின்னு எடுத்து பார்த்தா அழகான ஒரு வசந்த ஜாதி வைரக்கல்லோட ஒரு மூக்குத்தி. உடனே நாம்பளும் ராத்திரி போயிட்டு ஒரு காலி டப்பா அப்படிங்கிற பாண்டங்கா பண்றீனாதா பாண்டங்கா பண்றீனாதா பாண்டங்கா பண்றீனாதா அப்படி இல்லை, அதிசயம் இல்லை, பக்தி. எனக்கு வேற வழி தெரியல, என்ன காப்பாத்து அப்படின்னு விழும்பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி வரும்னு தெரியாது. ஆசை எதிர்பார்ப்பினாலே இல்லை, உத்தமமான பக்தியினாலே தான் பகவானை அடைய முடியும், பகவானுடைய லீலைகளை அனுபவிக்க முடியும். கோபிகள் பகவானத்தை சரணாகதி பண்ணா போல, கோபர்கள்லாம் ரக்ஷமான்னு கதறினா போல, இவள் கதற பாண்டரங்கன் ஒரு மூக்குத்தியை கொடுத்துட்டான். சுவாமி நினைச்சா என்ன முடியாது, எல்லாமே முடியும். சத்தியமா பகவானத்தில் பிரார்த்திச்சுட்டோம் அப்படின்னா எப்படி நடக்கும்னு தெரியாது, தானா நடக்கும் அவ்வளவுதான். ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விழா சேனல் மெட்ராஸ கொண்டாடினோம், பல சின்னதெல்லாம் பண்ணுவோம். குருஜிமா வீட்டு மாடியிலேயே ஒரு ஷாமியானா போட்டு பண்ணியிருக்கோம், ஷாமியானா போட்டு ரெடியா இருக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு உபன்யாசம் பஜனை எல்லாம் உண்டு, 5-லேருந்து 8 மணி இருக்கும். 12 மணிக்கு மழை கொட்ட ஆரம்பிச்சு, கொட்டு 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 கொட்டும் கொட்டுறது. எல்லாரும் கேட்கறா என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் பகவான் வழி நடத்துவான், விட்டுடுங்கோ, எனக்கு தெரியாது பிரபு, நல்லபடியா நடக்கணும், ஓம்பாடும் விட்டுட்டோம். கரெக்டா 4 மணிக்கு மழை நின்று அவ்வளவு சுகமா விழா கொண்டாடி முடிச்சும் திரும்பி ஆரம்பிச்சு. அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பகவான் ஒரு கேப் கொடுத்தான். சத்தியமா சொல்றேன், நம்பினார் கெடுவது இல்லை. நான் நிறைய அனுபவங்களை என்னால சொல்ல முடியும். சத்தியமா தெய்வம் வீண் போகாது, பாண்டங்களை நம்பினவர்கள் தோத்து போக மாட்டார்கள். எத்தனை சந்தர்ப்பங்கள் பாண்டரங்கள் எத்தனை விதமான லீலைகள் பண்ணியிருக்கான் தெரியுமா, ஆச்சரியமா இருக்கும். அவனுடைய லீலைகள் எல்லாமே அதி விசேஷமான லீலைகள், அத்தியாச்சரியமான லீலைகள். பகவான நம்பினோம் அப்படின்னா வேற வழியில் ஜெயிச்சே ஆகணும், தோக்கவே முடியாது. உடனே மூக்குத்திய பார்த்தா ஓன அழுதா, பாண்டரங்கா எத்தனை கிருப்பைப்பா, இந்த கிருப்பைக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் உன்னுடைய அடிமைன்னு சொன்னா கூட அதுவும் எனக்கு தான் பிரயோஜனம், உனக்கு என்ன பிரயோஜனம்னு அழுதான் இந்த சரஸ்வதி. அதுக்குலாம் கத்தின்றிருக்கான் சீனிவாச நாயகர், கடகட மூக்குத்தியை எடுத்துட்டு ஓடினான், கண்ணெல்லாம் தொடச்சுட்டு இந்தாங்க கேஜையில மூக்குத்தி அப்படின்னா. வாங்கி பார்த்தான் சீனிவாசன், நிச்சயமா தெரியறது இது சாதாரண லோகத்துல கிடைக்கக்கூடிய வைரம் இல்லை, ரொம்ப வசந்த ஜாதி வைரம், ரொம்ப அற்புதமா இருக்கு. அவனுக்கு நன்னா தெரியறது தான் கையில வச்சிருக்கிறது இவளோட மூக்குத்தி. அவ கொண்டு வந்து கொடுத்தது அவளோட மூக்குத்தி இல்ல, அதே போல இருக்கு. ஆனா அந்த வைரத்தை வச்சு அவன் முடிவு பண்ண, ரொம்ப உசந்த ஜாதி வைரம், லோகத்துல ரொம்ப துர்லபம் கிடைக்கிறது. உடனே ஆச்சரியமா அவன் கேட்டான், ஹே சரஸ்வதி, தயவு செஞ்சு உண்மையா சொல்லு, இது நிச்சயமா உன் மூக்குத்தி கிடையாது, எனக்கு நல்லா தெரியறது. இந்த மாதிரி உசந்த ஜாதி வைரம் நீ போட்டுக்கல, இதோ நான் கையில வச்சுருக்கேன் பார், இதுதான் உன்னுடைய மூக்குத்தி. நான் நல்லா தீர்மானமா சொல்றேன், இதுதான் உன்னோட மூக்குத்தி. நிச்சயமா நீ கொண்டு வந்தது கொடுத்து உன்னோட மூக்குத்தி இல்ல, உனக்கு எப்படி கிடைச்சது தயவு செஞ்சு உண்மையை சொல்ல, நான் திட்ட மாட்டேன், போச்சுக்க மாட்டேன், இது எப்படி நடந்தது, இது கிடைக்க ரொம்ப துர்லபம், உனக்கு எப்படி கிடைச்சது சொல்லுன்னுட்டான். பயம், ஆனா மனசுல ஒரு தைரியம், ஏதோ பாண்டரங்கன் லீல பண்றான், பகவான் ஏதோ ஒரு லீல பண்றான், இன்னைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான், பகவானுடைய அருளை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. எங்களுக்கு உபன்யாசம் சந்தோஷம், ஆனா பகவானுடைய அந்த அருளை அந்த லீலையை சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது பாருங்க, அது போல உலக சந்தோஷம் எதுவுமே இல்லை. உடனே கையை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு பிராமணர் வந்தார், எல்லாம் கேட்டார். நான் அவருக்கு மூக்குத்தியை கொடுத்தேன், நான் மன்னிச்சுடுங்கோ, உங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டேன், நீங்க வந்து கேட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, பாண்டன் இடத்துல கதறி அழுதேன், ஒண்ணு என்ன ஐஷண்டு போயிடு, இல்லாட்டி இவருக்கு நல்ல புத்தியை கொடுன்னு பிரார்த்திச்சிருந்தேன், பகவான் இப்படி ஒரு மூக்குத்தியை கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ரீனிவாச நாயகன் அழ ஆரம்பிச்சுட்டான். கேட்ட உடனே இப்படி கொடுக்கற ஒரு தெய்வத்தை விட்டுட்டா இவ்வளவு நேரம் நான் ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு கதறான். அவன் அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மூக்குத்தி யார் கொடுத்தான். உடனே அவன் சொன்னான், நீ யார் இடத்துல மூக்குத்தி கொடுத்தேன்னு சொன்னியோ அந்த பிராமணர் தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பிராமணர் காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் என் கடையில உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தான் என் கூட, கடைசியில ஒரு செல்லா காசு நான் வீசி எரிஞ்சேன், அந்த மனுஷன் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்கா, அப்ப யாரா இருக்கும் அவர் அப்படின்னே இவளுக்கும் தூக்கி வாடி போட்டது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி திருவிழ ஓடினான் சீனிவாசன் ஆழ்க. அங்க போய் பார்த்தான் அந்த பிராமணர் இல்லை, ஒரு உட்காரத்துக்கு சேர் எல்லாம் போட்டுதான் வரணும், அந்த இடத்துல துளசி தளங்கள் எல்லாம் செஞ்சிருக்கு, கீழே நன்னா திருவடி அடையாளம் பதிஞ்சிருக்கு. உத்து பார்த்தா அந்த திருவடி அடையாளத்துல சங்கு சக்கரம் இந்த ரேகைகள் எல்லாம் தெரியாது. ஹா பிரபோன்னு மூர்ச்சியாகி விழுந்தான் சீனிவாசன் நாயகன். அவ மனைவியின் பின்னாடியே ஓடி வந்தான். யாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்தா அவளும் கதறி அழுதா. கொஞ்ச நேரம் கழிச்சு சீனிவாசன் கண்ணை முழிச்சு பார்த்தான், சுவாமியே வந்தாரு, என்கிட்ட கேட்டாரு, செல்லா காசை வீசி எரிஞ்சேன், பெரியவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், பூர்ணமான பிரம்மஸ்வரூபம், எத்தனையோ பேருக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தேமேன்னு கிடக்கிற ஒரு தெய்வம், எவ்வளவு வச்சிருந்துருக்கார் சுவாமி, திருவனந்தபுரம் பத்மநாபர் எவ்வளவு வச்சிருக்கார், ரஃப் எஸ்டிமேட்டே 1.5 லட்சம் கோடி, அதெல்லாம் அந்த கால வரைக்கும் நடப்பேன் நான், எங்க சாமி இல்லை அப்படின்னு. 1.5 லட்சம் கோடி, இன்னும் ஒரு டோர் ஓபன் பண்ணாமலே யார்கிட்டயும் பங்கு கேட்காத சாமி, எல்லாத்தையும் தான் வச்சுட்டு கிருபை பண்ணக்கூடிய ஒரு சுவாமி, இத்தனை ஆச்சரியம், அவ்வளவு அழகு. இன்னைக்கு ஒரு அரை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தா, டெல்லியில் போனால் இந்தியா கேட் இருக்கு, பாம்பேயில் வந்தால் கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு, திருவனந்தபுரத்தில் ஒரு கேட் இருக்கு, உலகத்தோட ரிச்சஸ்ட் டெம்பிள் நுழையிற கேட் அப்படின்னு திருவனந்தபுரத்துடைய கிழக்கு கோட்டை வாசல போனேன் ஹா அப்படின்னு நினைச்சேன் நான், என் பத்மநாபன் அப்படின்னு. உலகத்தினுடைய மிக கோடீஸ்வரனான ஒரு சுவாமினா பத்மநாபன், 1.5 லட்சம் கோடி ரஃப் எஸ்டிமேட் நான் சொல்றது. அத்தனை வசதியாச்சு தெய்வம், கதர்றார் இந்த சீனிவாச நாயகன், புரிஞ்சுடுத்து வந்தது ஸ்வயம் பகவான், ஏழு பிராமண வேஷத்துல வந்திருக்கான் பகவான், ரொம்ப நாள் ஆசையா இந்த குச்சேலன் மாதிரி போய் நின்று பார்க்கணும், என்னதான் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும் நினைச்சானோ, குச்சேலன் பார்த்தாலேருந்து ஆசையா, இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சுடுத்து குச்சேலன் மாதிரி, குச்சேலன் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவர்னு அர்த்தம். போய் நின்னா ஆசையன் கதர்றான், அவன் சொல்றான், மா நீ பாக்யவதி, சீனிவாசன் சொல்றார், நீ பாக்யவதிமா, தெய்வத்துக்கு நீ மூக்குத்தியை கொடுத்த, தெய்வம் உனக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு மூக்குத்தியே கொடுத்து விடுது, நான் செல்லா காசை கொடுத்தேன், என்ன செல்லா காசுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, நான் செல்லா காசு சத்தியம், ஆனா தெய்வ நம்பிக்கை இல்லை, எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம், செல்லா காசு தானே, உலகத்தை என்ன பேர் இருக்கு பெருமை இருக்கு முக்கியம் இல்லை, பகவானுடைய திருவடியை அடைஞ்சோமா இல்லையா அதானே முக்கியம். அப்படியே மனசு ஒன்று அழுதுட்டே இருக்கான், சமாதானப்படுத்த முடியல யாராலையும். இப்படியே உட்காந்து மண்ணெல்லாம் துறை துறை மேல இப்படி போட்டுக்கிறான். பண்றங்கா பண்டரிநாதான்றான். இவளுக்கு தாங்க முடியல, பிரபுவோ என் வீட்டுக்கார மாத்தி கொடுன்னு சொன்ன, இப்படி மாத்திட்டியப்பா, உன் பேரை சொல்லாம பணம் பணம் சொல்ல நீங்க புலம்ப வச்சிருக்கு தெய்வம். பாண்டுரங்கா பண்டரிநாதன் சத்தியமா. நான் ஒவ்வொருத்தரையும் கிருஷ்ணா சொல்லும் போதுதான் யோசிப்பேன், கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்காக பழி வாங்குற மாதிரி என்ன கிருஷ்ணா சொல்ல வச்சுருக்கான் பகவான். குருஜியமா கேட்ட முதல்ல கிருஷ்ணா சொல்லுடா அப்படின்னு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் பகவான். அன்னைக்கு பழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டான். ஊர் ஊரா திருத்தருவா நாடு நாடா போய் அதே கிருஷ்ணா கிருஷ்ணாராதேன்னு குழம்பு வச்சிருக்கேன். அதான் அடிச்சு ஆனாச்ச பழி நிக்கிறதா, இப்படிதான் பழி நிக்கணும். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நிர்ணயம் செய்து விடணும் அல்ல, சத்தியமான வார்த்தை. பகவான மாதிரி பழி தீக்க யாராலையும் முடியாது. பக்த சரித்திரத்திலையும் பார்த்தேன், என் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன். சொல்ல மாட்டேன்னு சொன்னல பயலே, பார்க்கலாண்டா நீ ஆச்சு நான் ஆச்சு, யார் இருந்தாலும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. நான் ஒரு பிளாட்ல தான் அவர் குடியிருக்கும், நான் பிளாட்ல போயாச்சுன்னா அது ராதே கிருஷ்ணா வராரு அப்படின்னு ராதே கிருஷ்ணா. நான் நினைச்சேன் ஒவ்வொருத்தையும் சிரிச்சுப்பேன், சொல்ல மாட்டேன்னு சொன்னது இப்படியாப்பா பரவா பரவா போருக்கு தெரிஞ்ச மாதிரியாவது ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா. எல்லாரும் என்னதான் நினைச்சுனது அசந்து போறேன். பகவானுடைய காருண்யம் எப்படி நம்ம வாழ்க்கை தசை திருப்பறதுன்னு சொல்லுது. பெரிய பிறந்ததே கிருஷ்ண பக்தி பண்ணவன் கிடையாது, பண்ண மாதிரி ஓடினவன், எப்படி சீர்த்து உட்கார வச்சிருக்கான் பாருங்க. அதுதானே விசேஷம், தெய்வத்தினுடைய விசேஷம். சீனிவாசன் கதறிண்டே இருக்கான், ஊர்ல இருக்கவெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான், என்ன விஷயம் ஏது விஷயம்ன்றான். எல்லாம் சொல்றான், ஐயோ நாங்க பார்த்தோமே நாங்க பார்த்தோமே, எங்க பார்த்தேன், உன் கடவாசல் நீ அவர் சண்டை போடும்போது பார்த்தோம், ஏதோ கட்டி போட சண்டை போட்டிருக்கா இவர், எங்க படத்தை விடுங்க போக அவன் இவரை தள்ளி விட, ரெண்டு பேரும் கட்டி போட சண்டை போட்டுருக்கான். ஐயோ தெய்வத்தோட கட்டி போட சண்டை போட்டேனே, கதறான் துடிக்கிறான், தெய்வம்னு தெரியல, இப்ப தெரிஞ்சு கொடுத்து தாங்க முடியல, மனசு அப்படியே துடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வழியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழிச்சுட்டு போறான், வீட்டில் உட்காந்து அப்படியே அழுதுட்டே இருக்கான். அது வரைக்கும் இந்த உள்ளுக்குள்ள சுவாமி ரூம் பக்கம்லாம் வரவே மாட்டான். இன்னைக்கு அந்த பாண்டரங்க எடுத்து அவன் கையில வச்சுட்டு, பாண்டரங்களா பிரபு கிருபை பண்ண நீ வந்து ஏப்பா, உனக்கு தரமாட்டேன்னு செல்லா காசு தூக்கி போட்டுட்டேனே, உனக்கு ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நீ தானே எல்லாம் கொடுத்த, ஐயோ உனக்கு ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லிட்டேனே, அடிச்சுட்டு வரான். இப்போ மனைவி சொல்றா, இல்லை சரியா போயிடும் கவலைப்படாதீங்க, ஒரு தடவை பாண்டரங்கனை பார்ப்போம், அவன் சொல்ல வாய்ப்பே போகலாம் அப்படின்றான். இதனால் வரைக்கும் கோவில் போக வேண்டாம் குளத்துக்கு போக வேண்டாம் சொன்னவன் பன்றிபுரம் போலாமான்ட்டான். கொஞ்ச நேரம் ஆட்டம் சமாதானமா இருங்க, போகலாம் நிச்சயமா போகலாம், கவலைப்படாதீங்க, நாளை காத்தால பிரயாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு போகலாம். ராத்திரி முழுக்க உட்காந்து பாண்டரங்க பசனை வழி பண்றான், உட்காந்து கேட்டுட்டே இருக்கான். அப்படியே அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டிருக்கான், அரசு படத்துல பாண்டரங்களை பத்தி கேட்டிருக்கான். அப்பெல்லாம் பெருசா மனசு அதுல ஈடுபடல. இன்னைக்கு தெய்வம் லீலை பண்ணவொடனே நினைச்சு நினைச்சு அழலாம். பகவான் எந்த எந்த பக்கம் திரும்பினாலும் எங்கெங்கு காணினம் சக்தியடான்ற மாதிரி, எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஏழை பிராமணன் என்னடா செல்லா காசு அப்படின்ற மாதிரியே பரிகசிக்கிற மாதிரியே இருக்கு, பரிகசிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு என்ன ஒரு செல்லா காசு தூக்கி போட்டியாடா, நாம பொண்டாட்டிக்கு நல்ல வசதியான ஒரு மூக்குத்தியை கொடுத்துருக்கேன், இப்ப என்ன சொல்றாய், நான் கேள்வி பண்ற மாதிரி இருக்கு, புறம் பேசுற மாதிரி இருக்கு, நெஞ்சு குத்துருது, சாப்பாடு கொடுக்கறோம், சாப்பாடை பார்த்து ஓ நேரம் சாப்பாடெல்லாம் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் சத்தியமா. ரொம்ப கஷ்டம் எல்லாத்திலையும் இந்த பகவானை பார்க்கறது ரொம்ப சுகம், ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாது. தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான், சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான். பாண்டரங்கா பண்டரிநாதா விசோபா ஹே ரகுமாயிபதி ஹே விசலா, நீ யாரும் தெரியாத போது வந்தாய், இப்ப தெரிஞ்சு கொடுத்தே வரமாட்டியான்னு சொல்ற, அதானே கஷ்டம். யாரும் தெரியாத போது வந்து இவ்வளவு நீல பண்ணா, என்கிட்ட சண்டை போட்டா, என்ன செல்லா காசுன்னு சொன்னாய், கட்டி போட்டு கட்டி பிடிச்சுன்னு உருண்டா, உன்னோட சண்டை போட்டேன், இவ்வளவும் பண்ண, இப்ப நீ யாருன்னு தெரிஞ்செடுத்து காட்சி தர மாட்டேங்கிறியே பான்னு கதர்றா. மனைவிக்கு சந்தோஷம் தாங்கல, பண்றங்க இப்படி ஒரு கிருபை பண்ணிட்டியேப்பா, வாழ்க்கையில ஒரு நாள் மாற்றம் வரும் நினைச்சா இவ்வளவு சீக்கிரத்தை வரும் நினைக்கல, இப்படி ஒரு மாற்றம். ஓரளவுக்கு நம்ம பக்தனா ஆனா போதும் எதிர்பார்த்த சத்தியம். பகவானத்துல பிரார்த்தனை பண்ணலாம், நம்ம நினைக்கிறத விட அதிக மாற்றம் பண்றோம். சந்தேகமே வேண்டாம், நம்பிக்கை வீண் போகாது. சுவயம் அனுபவத்துல சொல்றேன், நம்பிக்கை தோத்து போகாது, தோத்து போகவே போக. குருஜியப்பாலாம் ஒரு 20 நாள் 25 நாள் அன்கான்சியஸா இருந்தார் மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல, எல்லாருமே கைவிரிச்சுட்டான், ஆனா பகவான் மீட்டு கொண்டு வந்தான், கண்ணால பார்த்தவன். அதுக்கப்புறம் அப்ப ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்த குருஜி அம்மா அன்கான்சியஸா இருந்த பாம்பே ஹாஸ்பிட்டல்ல, சுயநினைவே இல்லாம இருந்தான். இதனால சுயநினைவு போச்சுன்னே டாக்டர் கண்டுபிடிக்க முடியல, வெண்டிலேட்டர்லயே இருந்தான். பகவான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கும் குருஜி அம்மா அவங்ககிட்ட வச்சிருக்கான். சத்தியமா சொல்றோம், நிறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியும், கோடி கோடி விஷயங்கள். வாழ்க்கையில காத்தடைந்ததுன்னு ராத்திரி தூங்குற வரைக்கும் பகவத் அனுக்கிரகம் ஒண்ணுதான் நடத்தின் இருக்கு. என் பலம் இல்லை, சத்தியத்தை சொல்றேன். நம்ம எதிர்பார்க்கறத விட பல மடங்கு அதிகமாகத்தான் தெய்வம் செய்யறது, குறைவா செய்யறதே கிடையாது. நம்ம நிறைய எதிர்பார்ப்போம், மனுஷா கிட்ட நம்ம எதிர்பார்க்க துளி கூட வாழால பூர்த்தி பண்ண முடியாது. ஆனா தெய்வம் நம்ம எதிர்பார்க்கறத விட கோடி மடங்கு அதிகமாகத்தான் கிருபம், சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம், பொழுது விடிஞ்சு கொடுத்து மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், இன்றோட என் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சதுன்னு பொழுது விடிஞ்சோன்னு அப்படியே பாக்கறா நெத்தியில் அப்படி கஸ்தூரி தலகம் மாதிரி வச்சு விட்டா அழகா கோபிசந்திரன் மிட்டுந்தாச்சு. காத்தால எழுந்தா சாஷ்டாங்கமா பாண்டங்க உட்கார்ந்தா தூங்கவே இல்லை, பாண்டங்க நமஸ்காரம் பண்ணா ஒரு மனைவிக்கு பரம சந்தோஷம். அப்படியே மூட்டையெல்லாம் அப்படி கட்டின்னு இருக்கா, துணி சாப்பாடெல்லாம். சீனிவாசன் கேட்கிற என்ன இதெல்லாம் அப்படின்னு, இல்ல ஊருக்கு போறோம் இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு போகணும். அடி பைத்தியமே, இவ்வளவு தூரம் வந்து கிருப பண்ணவன் ஊருக்கு போற வழிய பார்க்க மாட்டானா? சரி அதெல்லாம் விட்டு அப்படியே வாங்கிட்டோம். அது தூக்கி வாரி போட ஒரு பொண்ணு வேற இருக்கா அவளுக்கு, அதுக்கு கல்யாணம். நீ என்ன சொல்றேன்னா திரும்பி வரணும், எத்தனை நாள்ல வரப்போறணும்? திரும்பி வரா மாதிரியே இல்லை, பன்றிபுரம் போறோம் அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நினப்பு வரணுமே, ஒரு ராத்திரியில ஒரு ராத்திரி அப்படி சிந்தனை. அதுக்கு தூக்கி வாரி போடுறது, பன்றிபுரம் போயிட்டு திரும்பி வரப்போறது இல்லையா, எதுக்கு வரணும்? நம்மள தேடி நம்ம வந்தான் இல்லையா, நம்ம வீடு வாசல் வந்து கை நீட்டினா இல்லையா? அப்ப ஆயுசு முழுக்க அவன் முன்னாடி கை நீட்டி கை தட்டி பஜனை பண்றதுதானே நம்முடைய வேலை. இதுக்கு மேலையும் பன்றியபுரத்தை விட்டுட்டு இங்க வரணுமோ, எதுக்கு இந்த சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கோ அப்படின்றான். அப்படியே தலைகி அவளுக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கண்கள் ஆனந்த பாஷம் பாண்டங்க அப்படி சிப பண்ணிட்டியே, இப்ப இவளை விட பக்தியில வசந்து போயிட்டார். சொல்ல இல்ல, குழந்தை கல்யாணம் சிரிச்சான், என்ன மாத்தினவன் நம்ம குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணமாதான். இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, தலைய குனிஞ்சிருந்தான். நம்ம பண்ண பக்தி வசதி இல்ல, ஒரு நாள்ல இவர் கத்துட்டாரு பக்தியை, வசத்தியா கத்துனுட்டாரு, ஒரு நாள்ல கத்துனுடுவான். நிச்சயமா இருக்கும், அத்தியுதமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியம். நிஜமாவே நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அப்படி ஒரு விரோதியா வருவா, அப்படியே பகவத் பக்தனா மாறிடுவான். பல பேர் நான் பார்த்திருக்கேன். கலம்பலா அவ கேக்குறா, சரி இருக்க தானமாக கொடுத்துட்டு போவோம். அவ சொல்ற எதுக்கு தானம் கொடுக்கணும், அவன் தானே எல்லாம் கொடுத்தான், யாருக்கு வேணுமோ அவனே கொடுத்துவான். நீ வா, கட்டின புடவையோட பொண்ண அழிச்சுண்டு பஜனை பண்ணிண்டு பன்றியபுரத்துக்கு கிளம்பியாச்சு. நிஜமாவே அப்படி ஒரு தைரியம்லாம் யாருக்குமே வராது, சத்தியமா வராது. பன்றியபுரம் போலாம், நான் யாத்திரை போலாம் அப்படின்னு சொன்னா குருஜி என்னைக்கு போறோம், எத்தனைக்கு திரும்பி வரும், அங்க எத்தனை நாள் ஆகும், எவ்வளவு எவ்வளவு பைசா ஆகும் அப்படின்னு கேட்போம். வாங்க எல்லாத்தையும் விடுவாங்க, பன்றிபுரம் போலாம் அப்படின்னா இவருக்கு வேற ஆள் இல்லைன்னு விடுவாங்க. நிஜமா உண்மைதானே, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனா அந்த எல்லையை தாண்டின ஒரு பக்தியை இந்த ஸ்ரீனிவாச நாயக்கனுக்கு பகவான் கொடுத்துட்டான். ஆச்சரியமா ஊரே அசந்து போகிறது. சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணா, என்னடா நீ ஒண்ணு அந்த எல்லையில இருக்காது இந்த எல்லைக்கு போயிடுற, கொஞ்சம் நடுவில் நிக்க பழகு. ஒண்ணு பணம் 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 அலைஞ்சான், இப்ப பாண்டறங்கன்னு அலையிற, கொஞ்சம் நிதானமா இருந்த. அவர் சொன்னா வாழ்க்கை எப்ப முடியும்னு தெரியல, ஏற்கனவே ரொம்ப நிதானமா இருந்து ஆயுசு பாதிக்கு மேல போயாச்சு, பாதியும் உறங்கி போகும் போயாச்சு, வயசு குறைஞ்சுட்டே வரல. பாண்டங்க என்ன தேடிட்டு வந்துட்டான், என்ன தேடி அனுகிரகம் பண்றதுக்கு இப்படி ஒரு லீலை பண்ணி உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் பிச்சைக்காரனா என் முன்னாடி வந்து நின்னுட்டான். இதுக்கு மேலையும் நான் என்ன நிதானமா இருக்க சொல்றேன், இதுக்கு மேல என்ன அவசியம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி மூக்குத்தியை காட்டி அழகா, பகவான் கொடுத்தானே பகவான் கொடுத்தானே, இவ்வளவு கொடுக்குற பகவான் என்னை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு. உடனே எல்லாரும் சொன்ன கடமையை பண்ண வேண்டாம், அவர் சொன்ன எல்லாம் நான் பண்றேன், தயவு செஞ்சு எல்லாரும் நான் விட்டுடுங்க, எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்கோ, இதனால வரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன், இப்ப பாண்டுரங்கன்னு ஒருத்தன் கிடைச்சுட்டான், இனிமேல் நான் விடமாட்டேன், இனிமேல் பகவான் நான் விடமாட்டேன், நிச்சயமா விடமாட்டேன் அப்படின்னு அழறான். சரின்னுட்டா எல்லாரும் உடனே பஜனை பண்ணிட்டு சீனிவாச நாயகன் அவருடைய மனைவி சரஸ்வதி குழந்தை, குழந்தைக்கு ஒண்ணும் புரியல, சரி அப்பா அம்மா போறான் கிளம்பியாச்சு. அழகா பஜனை பண்ணிண்டே பன்றியபுரம் போறான், போற வழியிலேயே அவன் நிறைய பாண்டங்க வைபவம் எல்லாம் சொல்றான், மனைவி எல்லாம் கேட்டுக்கிறான், அத்தனையும் கேட்டுக்கிறார். இவர் இப்ப இனிமேல் கேட்டுக்கிறான்னு சொல்ல கேட்டுக்கிறார் சொல்லணும், எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் சீனிவாச பாகவத. அப்படியா இவ்வளவு கிருப பண்றவரா, நாமதேவருக்கெல்லாம் கிருப பண்ணிருக்காரா, ஞானேஸ்வருக்கு கிருப பண்ணிருக்காரா, இவ்வளவு பெரியவாளுக்கு எல்லாம் கிருப பண்ணிருக்கா, தெரியாம போயிடுத்தேன். சரி இப்பயாவது தெரிஞ்சது. இப்பெல்லாம் ரோட்ல யாராவது ஏழையா கந்தலா வஸ்திரம் உடுத்தினா ஓடி போய் சேவிக்கிறார், நீங்க பாண்டங்கனா அப்படின்ட்டு. அவ சொல்ல, நான் என் பேரு பாண்டங்க, நான் பாண்டங்க இல்லைன்னு ஓடுறேன். அப்படி ஒரு பக்தி பைத்தியம் வந்துடுத்து. ஆனா அது ஒரு சுகம். எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது வச்சுக்கோங்களேன். யோகிராம் சூரத்குமார்னு ஒருத்தர் இருந்தார், விசிறி சாமியார்னு பேர். எப்பயுமே கடைசி வரைக்கும் ஐ எம் எ பெக்கர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பிச்சைக்காரன். உங்களுக்கு எல்லாம் அப்படி நடக்கிறதா, மை ஃபாதர் இஸ் தேர், ராம் இஸ் தேர் அப்படின்ற நல்ல இங்கிலீஷ் வெஸ்டா தான் பேசுவார். குப்பையோட குப்பையா உட்காந்துருப்ப, தேவையே என்ன இருப்ப. அதனால ஐ எம் எ பெக்கர் ரொம்ப தைரியமா, நான் ஒரு பிச்சைக்காரன் அக்கா சொல்ல தைரியம் வருமா, ஜாலியா சொல்லுவார். நிறைய மகாத்மாக்கள் நம்ம புரிஞ்சுக்கல வச்சுக்கோங்களேன். ரமண மகரிஷி அவர் வாட்டுக்கு இருந்த ஒரு கோமணத்தை கட்டிட்டு கையில ஒரு குச்சியை வச்சுட்டு. ஆனா இன்னைக்கு போறவாளுக்கெல்லாம் ஆத்ம தியானம் ஒரு பெரிய தனத்தை கொடுத்துட்டே இருக்க. எதையுமே எதிர்பார்க்காத ஞானிகள் காஞ்சி பரமாச்சாரியா, சந்திரசேகர சரஸ்வதி, இவ்வளவு பெரியவா போட்டி போடுண்டு நமக்கு கிருபை வந்திருக்க வாழலாம். அவர்கள்லாம் வாழ்ந்த ஒரு தேசத்துல, அவர்கள்லாம் இருந்த ஒரு ஹிந்து தர்மத்துல இருக்கும், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண தர்மம் இல்லை. விவேகானந்த, ராமகிருஷ்ண பரமஹம்சர், காஞ்சி பரமாச்சாரியா, ரமண மகரிஷி, யோகிராம் சூரத்குமார், நிறைய எத்தனையோ பெரியவா நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் இருக்கா, அவர்கள் வாழக்கூடிய வாழ்ந்த ஒரு தேசத்துல வாழ்ந்துருக்க. சுவாமி ராகவேந்திர, சேஷாத்ரி சுவாமிகள், அருணகிரிநாதர், தன பெரியவா சொல்ல முடியாது, பெரிய லிஸ்ட் இருக்கு. அவ்வளவு பெரியவர்கள் சுவாமி ராமானுஜர், நிகமானந்த மகாதேசிகர், மணவாள மாமுனிகள், எவ்வளவு எவ்வளவு பெரியவர்கள், திருவாய்மொழி பிள்ளை, நிறைய பேர், எவ்வளவோ பெரியவர்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்திலே வாழ்ந்துருக்கோம் நாம. பெரிய பாக்யம் அது. பகவத் விஷயம் எல்லாம் கேட்டுட்டு பண்டரிபுரம் யாத்திரை போறார்கள். தூரத்துல பண்டரிபுரம்னு போட பார்த்தவனே ஓர் அழறா, இவ்வளவு தூரத்துல இருந்தா என்ன தேடிந்து வந்தாய் பாண்டரங்கா. நான் நல்லா இருக்கும்போது ஒரு நாள் கூட வரணும்னு தோணலையேப்பா, செல்வம் செல்வம் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன், யாத்திரைக்கு போனோம்னு தோணலையே. பணத்தை வச்சிருக்கோம், பணத்தை விதவிதமா செலவு பண்ண ரெடியா இருக்கும். வெயில் அடிக்கிறத ஏசி வாங்கி போட்டுடலாம், எல்லாருக்கும் தோன்றது. டிவி ரொம்ப பழசா இருக்கா, புது டிவி வாங்கிடலாம். செருப்பு பழசா இருக்கா, ஒரு புது செருப்பு வாங்கிக்கலாம், புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம். காரணம் வச்சுட்டு இருக்கோம், யாத்திரைக்கு போகலாம்னு தோன்றதில்லை பணத்தை வச்சுட்டு. அதான் அதிசயமா இருக்கு. அழகா போக வேண்டாம, 108 திவ்ய தேச யாத்திரை நிறைய செலவு பண்றோம். செலவு ஒன்றும் பண்ணலன்னு யாரும் சொல்லவே முடியாது. நிறைய செலவு அனாவசிய செலவு தான். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பக்தி விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்க, யாத்திரைகள்லாம் போங்க. போய் பாருங்க, பத்ரிகாசம் போய் பாருங்க, நேபாளம் சால கிராமம் போய் பார்க்கணும். நிறைய சுக்கம் நிறைய இருக்கு, நிறைய ஆனந்தம் இருக்கு, கொட்டி கிடக்கு. கிடைக்கிறது துர்லபம், விட்டுடப்படாது. பணத்துடைய பிரயோஜனம் சத்விஷயங்கள்ல ஈடுபடணும். ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்தேலோரம் பாவாய். உகக்க வேண்டாம் ஆண்டாள் சொல்ற மாதிரி சுவாமிக்கு பண்ணி அனுகிரகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்க்க வேண்டாம். பரம சுக்கம் பரமானந்தமாச்சு. அழகா பண்டரிபுரம் வந்துட்டார்கள். சந்திரபாகா நதி தீரம். பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகா பார்க்கறதே ஒரு சந்தோஷம். அவருடைய தெய்வமே இருக்கும், ரொம்ப சமத்து, சந்திரபாகான சமத்து அப்படின்னு. நான் ரொம்ப ஜாலியா இருக்கும். சந்திரபாகா நதிக்கரைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே என்னமோ ஒரு துள்ளல், ஒரு ஆட்டம் பாட்டம், ஒரு கொண்டாட்டம், ஒரு குழந்தையுடைய குதூகலம் வயசானவ வரைக்கும் வந்து. இப்போ கூட அடியன் போயிட்டு இருக்கேன் பண்டரிபுரம், செப்டம்பர் 12 பண்டரிபுரத்துல இருப்பேன். பாம்பேலேருந்து போறேன், நிச்சயமா தூத்துக்குடி ஜனங்களை அழிச்சிட்டு போவேன். எப்பதான் எனக்கு நீங்க தான் பிரார்த்திச்சு, ரொம்ப நாளும் நானும் சொல்லிட்டு இருக்கேன் போகணும். பண்டரிபுரம் போய் பாண்டரங்கனை பார்க்கணும். சுகமான ஒரு அனுபவம். இந்த சந்திரபாகா நதி தீரம், அந்த தாமர ஜனங்கள், சின்ன கிராமம், பக்தி தான் அவளுக்கு பிரிச்சு வர எல்லாம் ரெண்டாம் பட்சம் அங்க ரொம்ப சுகமா இருக்கும். பாண்டரங்கனை தவிர எதுவுமே பிரிச்சு கிடையாது. அங்க பாண்டரங்கன் தான் வசக்தி, பண்டரிநாதன் தான் வசக்தி, பஜனை தான் வசக்தி, நாமஜபம் தான் வசக்தி. பிரகாச சந்திரபாகா நதி தீரத்தை பார்த்தார், சுகமா இறங்கினார், அப்படியே முங்கி முங்கி எழுதுகிறார். கதர்ரா பாண்டுரங்கா பண்டரிநாதா லட்சமான்னு கதர்ரா. அவளுக்கு ஒரே சந்தோஷம் சரஸ்வதிக்கு, பண்டரிபுரம் வந்துட்டேன், பாண்டரங்கன் என் பிரார்த்தனை நடத்தி கொடுத்துட்டான், ஒரு கோச்சிட்டு வரல, சந்தோஷமா வந்திருக்கார், என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கார், குடும்பமா வந்திருக்கோம், அதை விட சந்தோஷம் பண்டரிபுரத்தை விட இனிமேல் போக போறது இல்லை, நல்லா இருக்கும் இல்லையா? அப்பாடா இனிமேல் வாழ்க்கை பண்டரிபுரம் தான் அப்படின்னு சுகம் தானே, அது ஒரு பெரிய ஆனந்தம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், இனிமேல் வயசாயிரத்தி இனிமேல் ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா ஆழ்வார்த்தம் தான் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் பெரிய பெரிய வேலையெல்லாம் அப்படி திருக்குறவடியில் வந்து உட்கார்ந்து இருக்கா, அதுக்கு நான் கடைசி காலம் நம்பியை பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டாம், அப்படியே போயிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு. இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தோட சம்பந்தம் இருக்கவாள்லாம் சொல்லுவான், எங்கெல்லாமோ ஓடியாச்சு, கடைசி காலம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும், ரங்கனை பார்க்கணும் அப்படியே போயிடும். சில பேர் சொல்லுவா, நிறைய பேர் நிறைய பேர் யூஎஸ்ல இருக்கவள்லாம் கோவிந்தபுரத்தில் பிளாட் வாங்கி வச்சிருக்கா, எதுக்கிட்டாங்க உற்சவனா வந்து தங்கணும், எப்பயாவது இப்படி இருக்கணும் அப்படியே காவேரியில் அப்படி கோவிந்தபுரத்தில் அப்படி போயிடணும், சும்மா விட்டுடணும் அப்படின்னு பெரிய பாக்கியம் அதெல்லாம். கோடி சொன்ன சுகிருத்தம் இவ்வளவு ஒரே சந்தோஷம், பாண்டரங்க ஐஷ்ணா பண்டரிபுரத்திலே இனிமேல் வாசி வாசம், இனிமேல் நானும் பண்டரிய வாசி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நினைச்சா பாண்டரங்க ஓடி போய் பார்க்கலாம், சுகம் தானே, பண்டரிபுரத்திலே ஒரு வீடு இருக்கு அப்படின்னா காத்தால ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம், மத்தியானம் ஒரு தடவை பார்த்து வரலாம், ராத்திரி ஒரு தடவை பார்க்கலாம். அதுல பாண்டரங்க தொட்டு பார்க்கணும்னா பெரிய லைன் உண்டு, முக தர்சனம் முக்குத் தர்சனம் சொல்லுவான், அப்படி தூரத்தை அப்படி பார்த்துட்டு வரலாம், திருப்பதி பெருமாள் மாதிரி பாக்குறதுக்கு ஒரு வழி உண்டு, கடகடன் போய் அப்படியே பார்த்துட்டு வெள்ளம் வந்து அது ஒரு சுகம் பண்டரிபுரத்துல, அது ஒரு சௌலபியம், டைம் இருந்தா லைன்ல நின்று தொடலாம், டைம் இல்லையா குடுகுடு குறுக்கு வழியில போய் முகத்தை பார்த்துட்டு ஓடி வந்து, அதெல்லாம் ஒரு சுகம் ஆனந்தம் பண்டரிபுரத்துல. அவளுக்கு ஒரே சந்தோஷம், குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், இவர் கத்திர பாண்டரங்கா பண்டரிநாதா எல்லாரும் ஆச்சரியமா இருக்கு. அழகா புண்டலீகன் சன்னதியை சேவிக்கிறார், புண்டலீகன் சமாதி எல்லாம் சேவிக்கிறார், புண்டலீகனை பார்த்து கை கூப்பிக்கிறார், ஆனந்தமா ஓடுறா பாண்டரங்கனை தேடி இந்த படிகள்ல இறங்கி ஏறி ஓடுறா, பாண்டரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதான்னு ஓடுறா. அழகா போற வரிசையில நிற்கிறார் நிறைய ஜனங்கள், நாமதேவர் படிக்கட்டெல்லாம் இருக்க நீங்க சேவிச்சுண்டு அப்படியே உள்ள போறார் அப்படின்னு நடுங்கிறது உடம்பெல்லாம். இவ்வளவு பெரிய ராஜாதிராசன் என்ன தேடிந்து வந்துட்டான, பிச்சைக்கார வேஷம் போண்டு என்ன மாத்திரத்துக்கு இவ்வளவு இறங்கணுமா தெய்வம், அவ்வளவு தூரம் கருணையா, என் மேல அவ்வளவு உரிமை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்துல தெய்வம் போல நம்மளை யாருமே ரசிக்கிறது இல்லை நேசிக்கிறது இதுதான் சத்தியம். நிஜமாவே நம்ம மேல அபிமானம் இருக்குன்னா நமக்கு வேண்டப்பட்டவா நம்மளை விட்டு தற்கொலை பண்ணிப்பாளா, வீட்டை விட்டு ஓடி போவாளா, அப்பயே தெரிய வேண்டாமா, எல்லாரும் சுயநல பிசாசுகள் அப்படின்னு. தெய்வம் தான் அப்படி ரசிக்கிறது, அன்கண்டிஷனல் லவ், நம்மளை அஜமாவே உண்மையா யார் காதலிக்கிறானா தெய்வம் மட்டும்தான். தூதுக்குள்ள இருக்க ஜனங்களை வைகுண்டபதி மாதிரி வேற யார் காதலிக்க முடியும் சொல்லுங்க, அத்தனை பேர் மேலே ஒரு ஆசை, அதனால திருப்பதி பெருமாள் வேஷம் எல்லாம் போட்டு ஜம்முன்னு காத்தாலேருந்து ராத்திரிக்கு தெய்வமே நிக்கிறா சொல்லுங்க, நமக்கு யாரு யாராவது ஒருத்தர் நிப்பாளா, காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுக்காரனோ மனைவியோ குழந்தையோ சத்தியமா நிக்க மாட்டான், வைகுண்டபதி நிக்கிறாரு கடவி தண்ணிக்கணும் ஆயிடுத்துனா திருப்பதி பெருமாள் வேஷம் போட்டு ஜம்முன காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் அத்தனை ஜனங்களும் பார்த்து ரசிக்கும்படியா நிக்கிறாரு, ஏண்டானா என் குழந்தைகள் என் பக்த ஜனங்கள் அவருக்கு ஒரு அபிமானம் வசத்தி. அந்த மாதிரி இந்த பிரபு அழறார், இந்த சீனிவாச நாயகன் உள்ள போறார், இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கணும் ஜம்முன காம்பீரியமா, யாராவது புதுசா அவனை பார்க்க வரானா பகவான் முகம் பிரசன்னமா இருக்கும், இந்த குழந்தைகள் யாராவது புதுசா வீட்டுக்கு வந்தவர் குஷியா இருக்கும், அந்த மாதிரி பகவானுக்கு பக்தர்கள் வரா அப்படின்னா ஒரு குஷி. அதுவும் நேற்று வரைக்கும் கஞ்சனா இருந்தவன் இன்னைக்கு எல்லாத்தையும் முத்து விட்டு பாண்டுரங்கனே கதின்னு வரா, இடுப்புல கைய வச்சுன்னு பகவான் நிக்கிறான், இப்படியே பாக்குறான், இப்பேற்பட்ட ராஜாதி ராசனா நம்ம பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்தி வெண்பட்டு, அது பாண்டுரங்க வெண்பட்டு விடுத்து அவ்வளவு அழகா இருக்கும், எப்ப பார்த்தாலும் பீதாம்பரம் உடுத்திக்க மாட்டான், சுவேதாம்பரம் வெண்பட்டு நன்னா உடுத்திப்பான், வெண்பட்டு உடுத்தின மகராஷ்டிரம் மாதிரி அழகு ஃபுல் கையெல்லாம் போட்டுண்டு விதவிதமான மாலைகள்லாம் போட்டுண்டு தலையில அப்படி கிரீடம் எல்லாம் வச்சுட்டு ராஜாதி ராசனா இடுப்புல கையை வச்சுட்டு ஜம்மன் நிக்கிறான் பாருங்க, பல 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 பலான் அமக்களமா நிக்கிறான். கதர்ரா சீனிவாசன் ஆச்சு இப்பேற்பட்ட சுவாமியா என்ன தேடிண்டு பிச்சைக்கார வேஷம் போட்டுண்டு வந்தது அப்படின்னு நினைக்கிற அடுத்த க்ஷணம் பாண்டரங்கன் எந்த பிராமண வேஷத்துல வந்தானோ அதே மாதிரி பிச்சைக்காரன் இடுப்புல ஏசினு சிரிக்கிறான். சும்மா இல்லாம கையில செல்லா காசை வேற எடுத்து காட்டுறான். இதான நீ எனக்கு கொடுத்த, உன்னை தேடி வந்ததுக்கு இதான நீ கொடுத்தேன்னு ஓன்னு கதர்ற. சத்தியம் கதர்ற. ஹே பிரபோ பாண்டுரங்கா பண்டரிநாதா ரக்ஷமான்னு ஓடி போய் பகவானுடைய திருவடி இறுக்கி பிடிச்சிருந்தார். அழுதார். அவரு தலையை தூக்கி பார்க்கும் போதெல்லாம் அந்த பிச்சைக்கார வேஷத்துல பாண்டவன் நிக்கிறான், சிரிக்கிறான். செல்லா காசு செல்லா காசு அப்படின்றார். கதர்ற. பிரபோ சர்வத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாம் ஒன்னிடத்துல என்னோட எதுவுமே இல்லடா. பாண்டுரங்கான்னு ஆத்ம சமர்ப்பணம் பண்ண, இதுவரைக்கும் சம்பாதிச்சது பாபமோ புண்ணியமா எல்லாம் உங்ககிட்ட கொடு, இனிமேல் என்னுடையதுன்னு எதுவும் இல்லை, இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு கொடுத்துட்டான். அடுத்த கஷணம் பாண்டரங்கன் ராஜா அதி ராஜனா நிக்கிறான். செல்லா காசு தாரலா பண்ணிட்டு கையில செல்லா காசு தாரலா பண்ணிட்டு பகவானுடைய பார்த்தான். அப்பாரா என் பக்தன் எனக்கு கிடைச்சுட்டான்றான். என்ன அதிசயம்னா, இவருக்கு இத்தனை காட்சி கிடைக்கிறது, அவர் மனைவிக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இத்தனைக்கும் காரணம் அவ, அவ்வளவு பக்தி பண்ணவள், அத்தனை நாமஜபம் பண்ணவள், பகவானத்துல பிரார்த்திச்சிருந்தவள், கதறி எழுதவள், அத்தனையும் அவள். அவள் ஒண்ணுமே புரியல, என்னாச்சு என்னாச்சு அவர் எல்லாம் சொல்லி அப்படி பண்றான் அப்படி பண்றான். ஓ நிலரா, எனக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படாதா அப்படின்னு உடனே பகவான் இவளுக்காக கையில மூக்குத்தி வச்சுன்னு ஒரு காட்சி கொடுத்துட்டான். ஆச்சரியமா பகவானை பார்த்து ரெண்டு பேருக்கு சந்தோஷம். அடுத்த கஷணம் பகவான் அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கான். பகவானுடைய கைகூப்பி தொழுதார். மனசே வரல, மனசே ஆறல. அப்படியே வெள்ள வந்தார், ஆடினார், பாடினார், குதிச்சார், தன்னெல்லாம் மறந்தார். ருக்மிணி தேவியை சேவிச்சார், ராதிகா ராணியை சேவிச்சார், சத்யபாமாவை சேவிச்சார், அங்க இருக்கிற வெங்கடநாதன் சீனிவாச பெருமாளை சேவிச்சார். திருப்பி 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 பாண்டங்கனை வந்து பார்த்தார். அப்படியே மயங்கி கடந்தா, பிரசாதம் கொடுத்தா, ஓ அப்படியே சாப்பிட்டா. இப்ப மனைவி கிட்ட சொல்ற, அன்னைக்கு அவ்வளவு கோடி பணம் இருந்தது, சாப்பிடும்பொழுது கூட பயந்து பயந்து சாப்பிட்டேன், நிம்மதியா சாப்பிடல. இன்னைக்கு இந்த பிரசாதத்தில் இருக்கிற ருச்சி இவ்வளவு நாள் இல்லையேமான்னு. சத்தியம், நீங்க எவ்வளவு வேணா கோடி ரூபாய் பணம் கொடுங்க, பிரசாதத்துக்கு சமானம் எதுவுமே இல்லை. நான் ஒரு தடவை மேல்கோட்டை போயிருந்தேன், முதல் தடவையா. போன சமயம் துவாதசி அன்னைக்கு, முன்னாடி ஏகாதசி நிர்ஜல உபவாசம் இருந்தேன் அந்த காலத்தை. நான் அப்ப ஒன்னும் சாப்பிடல. காலங்காத்தால பெங்களூர்ல இருந்து பஸ் பிடிச்சு போயாச்சு, 8:30 போயாச்சு, மேல்கோட்டை நுழைஞ்சாச்சு. சுவாமி ராமானுஜர் சன்னதி சாத்தி வச்சிருந்தான் பகீர்னு தனக்கு. ராமானுஜா கிருப பண்ணுப்பான் கதறினா, அப்படி யாரோ வந்தார், அழிச்சுட்டு போனார், பத்திர வீட்டுக்கு அழிச்சுட்டு போனார், வந்தார், கதவை திறந்து விட்டார், சுவாமி எல்லாம் சேவிச்சோம். திரும்பி 12 பஸ் பிடிச்சா, சாயங்காலம் 4 பெங்களூர் போக முடியும், 6 சத்சங்கம் எனக்கு உபன்யாசம். சென் வேகமா கிளம்பியாச்சு, சாப்பிடறதுக்கான டைம் இல்லைங்க, ஒன்றும் கிடைக்காது, வச்சு கிளம்பிட்டோம். அப்ப யார் எங்க அழிச்சுட்டு போய் பட்டர் வீட்டுக்கு அழிச்சுட்டு விட்டாரோ அதே ஒருத்தரே வந்தார். அவர் பிராமணர் இல்ல, அப்பிராமணர். ஆசான பகவான சரீரம் என்ன கணங்கரே இருந்தா, பெரிய திருமணம் ஆகிட்டு இருந்தார். இப்படி பார்த்தார், என்ன சாமி நல்ல தரிசனம் ஆச்சான்? ரொம்ப கஷ்டா தரிசனம். சரி பிரசாதம் ஆச்சா அப்படின்னா, இல்ல சுவாமி நேரம் இல்ல, கிளம்பணும், பஸ் பிடிக்கணும். அது எப்படி மேல்கோட்டை வந்துட்டு வெறுவயத்துல போகிறதான்னுட்டார். நான் வெறுவயன்னு அவருக்கு எப்படி தெரியும், வெறுவயத்துல போகலாம், அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா. உனக்கு என்ன சொல்றது, இதுல வாங்க வாங்க அப்படின்னா, நேர நிகமாந்த மகாதேசிக சன்னதிக்கு அழிச்சுட்டு போனார். அங்க ஒரு பட்டர் இருந்தார், 2 வந்திருக்கா பிரசாதம் அவளுக்கு கொடுங்கோ அப்படின்னு. உரிமைதான், அதட்டல் மிரட்டல் தான். உடனே பட்டர் 5 வெயிட் பண்ணுங்கன்னா, உடனே கடை 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 ஏதோ தயார் பண்ணார். தேசிகருக்கு நிவேதனம் மட்டும் எங்களுக்கு முதல்ல முதல் மரியாத மாதிரி தலவாழை இலை போட்டு சாதம் போட்டு பருப்பு தொகைகள் ரசம் முட்டையில். என் கூட வந்தவர் அழுத சொன்னார், பாக்கினே பணம் எடுத்தார். இவ்வளவு பணம் இருக்கு குருஜி, ஹோட்டல போனா கூட இந்த ருச்சியான ஆகாரம் கிடைக்காது. இது போல சுட சுட நிஜமாவே பாய்ச்சல் மறக்க முடியாத ஒரு சாப்பாடு. அதுவும் கரெக்டா நான் விரதம், இந்த துவாதசி பாரணை பண்ணணும், என் விரதம் பங்கமாகாதபடி ஒரு கிருப்பை எனக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் என்னோ பண்ணும் மேற்கொண்ட போனா அதுதான் ஞாபகம். இப்ப தெய்வம் நமக்கு என்ன வேணும் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வத்துக்கு தெரியாம இல்லை, எல்லாம் தெரியும். நாம நம்பிக்கையோட அவரிடத்துல ஒப்படைச்சுட்டா போதும், எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, என்ன உரிமையோட ஐஸ்வரமே அவர் சாப்பாடு போட்டுட்டார், நான் சாப்பிட வச்சுட்டுதான் அனுப்பினார். எப்படின்னா தெய்வம் நிச்சயமா கிருப பண்ணும், வீண் போகாது. அந்த மாதிரி இந்த சீனிவாச நாயகன் அழகா சாப்பிட்டார். அப்படியே பசங்க பண்ணார், கோவில் ஓரத்திலேயே தங்கிண்டார். அப்புறம் ஒரு சத்திரத்தை தங்கிண்டார், மனைவி பொண்ணா. அப்புறம் அவளிகா என்னமோ அறுபது வீடு கொடுத்தா அப்படியே தங்கிண்டார். டெய்லி பாண்டுரங்க பசங்க, டெய்லி பாண்டுரங்கனை பாக்குறது, கோவிலை பெருக்கிறது. சரஸ்வதிக்கு அவ்வளவு சந்தோஷம், பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஒரே சந்தோஷமா இருக்கு. என்னமோ புதுசா இருக்கு ஒரு வாழ்க்கை, தெய்வத்தோட ஒரு வாழ்க்கை. அதற்கும் தெய்வம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருந்து அவருக்கு என்னமோ புதுசா இருக்கு. எல்லாமே புதுசா இருக்கு. பாண்டவனுடைய கிருபை புதுசா இருக்கு, அந்த அண்ணன் புதுசா இருக்கு, அங்க பண்ற கைங்கரியம் புதுசா இருக்கு, அங்க இருக்க பக்த ஜனங்கள் புதுசா இருக்கா, சந்திரபாகா நதி தீரம் புதுசா இருக்கு. வாழ்க்கைக்கே ஒரு புது பரிமாணம் வந்துருச்சு. அந்த புது பரிமாணத்துல அப்படியே மயங்கர ஆனந்தமா இருக்கார். பாண்டவன் அனுபவிக்கிறார், பன்றிநாதன் ரசிக்கிறார், அப்படியே மயங்கி கிடக்கிறார். அப்ப ஆச்சரியமா வியாசராஜர் அப்படின்னு ஒரு மகாத்மா, ஸ்வயம் பிரஹல்லாதன் தான் வியாசராஜரா வந்தார். அதே வியாசராஜர் தான் பின்னாடி சுவாமி ராகவேந்திரரா வந்தார். ரொம்ப பெரிய மகாத்மா, மத்வ சம்பிரதாயத்தில் விசேஷமான ஒரு மகாத்மா. அவருடைய அனுகிரகம் கிடைச்சிடுத்து அவர் தான் இந்த ஸ்ரீனிவாச நாயகனுக்கு விட்டலனுடைய நாமத்தை உபதேசம் பண்ணி புரந்தரதாசர் அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொடுத்தார். புரந்தரதாசருடைய சரித்திரம் தான் சொல்லிட்டு இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம போயிருக்கும். புரந்தரதாசர் மகா கஞ்சன், கடஞ்செடுத்த கஞ்சன் புரந்தரதாசர். அவர் தான் விட்டலநாமத்தை உபதேசம் பண்ணி நீ மேல் நீ புரந்தரதாசன் அப்படின்ட்டான். அணிலன்றுதான் அவருடைய கீர்த்தன கூட புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலான்னு அந்த முத்திரை. ரொம்ப சந்தோஷம், குரு வேற கிடைச்சுட்டாரா, ஆனந்தம் அவருக்கு, அப்படியே ஆனந்தம். பகவத் கிருப பாண்டவங்களே எல்லாத்தையும் கொடுக்கிறான், ஒரு வாழ்க்கை அப்படியே மாத்துட்டே வரா. ரொம்ப சந்தோஷம், அப்படியே பண்றி பொறுத்த சுக்கியமா இருந்துட்டு இருக்க. அப்ப குழந்தை பெருசாயிட்டே இருக்கா, அவருக்கு அதை பத்தி கவலையுமே இல்லை. இப்ப ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், என்னப்பா அவன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எல்லாம் பாண்டவன் பார்த்துப்பான், என் பொறுப்பு எதுவுமே கிடையாது, எல்லாம் அவனோட இஷ்டம், எல்லாம் அவனோட இஷ்டம் தான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் நாமம் ஒண்ணுதான் அப்படின்னு சார். உடனே அவரே சொன்னார், தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா ரொம்ப நல்லதா, சம்பந்தம் பேசலாமா, பேசும்போலேன்னு அழகா சம்பந்தம் எல்லாம் பேசியா சரி. இவர் நவகோடி செட்டியார், இப்ப ஒண்ணுமே கிடையாது, இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அவர் நவகோடி பெரியவர், அந்த ஊர் அவ்வளவு பெரியவர், நவகோடி நாராயணன் பேர்லாம் இருந்தது, அவளும் பெரிய மணக்கான, சம்பந்தம் எல்லாம் பேசியாச்சு அழகா சரின்னு சொல்லி நிச்சயதார்த்தி வர சொல்லிட்டா. இவர் பஜனை பண்ணிட்டு போறாரு, இதா பார்த்தா என்னடா யாரோ கோடீஸ்வரன் பார்த்தா சப்ளா கட்டி எடுத்துட்டு தம்பூராவை மாட்டிட்டு இவர் அவர் மனைவி பொண்ணு நிறைய பாகவதா எல்லாரும் பஜனை பண்ணிட்டு போறாரோ நிச்சயதார்த்தி இப்படி போவாள். அதுக்கும் போ ஒரு பந்தாவா பட்டுக்கூடது எல்லாம் கட்டிட்டு ஊர்ல நகையெல்லாம் போட்டு போனோம். அவர் பாட்டுக்கு தேமேன்னு போறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரா பார்த்தா தெரியாதனமா சம்பந்தம் பண்ணிட்டோமோ, யார் பேச்சியோ கேட்டு ஏமாந்து போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு நிறைய வண்டிகள்லாம் வர்றது, வண்டிகள் ஒவ்வொரு சாமானா இறக்கி வைக்கிறா. ஒருத்தர் வந்தா யார் சம்பந்தம் பேசுறா, அவரை இதெல்லாம் அவளோட சீதனம் தான், அவ ரொம்ப எளிமையா வாழறான்னு நிறைய சீதனமா கொண்டு அடுக்கிறா. தட்டுத்தட்டா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு, அவ பயந்து போயிட்டா பரவாயில்ல ரொம்ப வசத்தியா இருக்காளே அப்படின்னு நினைச்சாரு. அழகா சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அழகா கல்யாணம் நடக்கிறது. இவருக்கே ஒத்த பைசா கிடையாது, எதை பத்தி இவருக்கு தெரியவும் தெரியாது. அத்தனையும் அவரே எல்லாம் பண்ணார். யாருன்னா ஸ்வயம் பாண்டுரங்கனே. பாண்டன் எத்தனை லீல பண்றான் பாருங்க ஒரு வாழ்க்கையில. அவனே வந்தான் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசினா, அவனே வந்தான் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தான், அவனே வந்தான் கல்யாணத்தை நடத்தினா, அவனே சமையல்காரனா இருந்து சமையலையும் பண்றான் பாண்டுரங்கன். ஏண்டானா தன்னை நம்பிட்டானே. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியு பாசத்தை தேஷாம் இத்தியாதி யுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யகம். சோகம் மறக்கவே மறக்காது, யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் செய்கின்றேன்றான் பாண்டவனுக்கு. பயப்படவே வேண்டாம். புரந்தரதாச பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பகவானுக்கு உங்காத்து குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணலாம், கோலாகலமா ஜோரா பண்ணலாம். துருவனை காப்பாத்தின பகவான் உங்க பிள்ளைகளையும் காப்பாற்றுவான். பிரகலாதன் அனுகிரகம் பண்ணதையும் உங்களோட குழந்தைகளுக்கும் அனுகிரகம் பண்ணும். கவலையப்பட வேண்டாம், சத்தியமா சொல்றேன். என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும், என் குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். சத்தியமா பாண்டுரங்கன் காப்பாற்றுவோம். ஏண்டா உட்காந்து கதை கேட்டு இருக்க இல்லையா, பண்ணலே அப்படின்னா நீ நான் கதை கேட்டேன் பொய்யான்னு திருப்பிக்க என்ன கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி கேட்டேன் அவரை கேள்வி கேட்போம், நீ சொல்லிதான் நான் சொன்னேன்னு மாத்தி மாத்தி பிளாக்மெயில் பண்ணலாமோன்னு இல்லாதத சொல்லி நடந்ததுதானே சொல்றேன். சத்தியம் அழகா கோலாகலமா கல்யாணம் நடக்கிறது, ஊரே அசந்து போகும்படியான ஒரு கல்யாணம். கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இத்தனையும் பண்ணது பாண்டுரங்கன்னு இருக்கு. அந்த சம்பந்தம் பேசினார். முதற்கொண்டு ஓடி ஆடி சமையல் இப்பெல்லாம் சொல்றா இல்லையா, கான்ட்ராக்ட்ல விட்டுருக்கோம். கல்யாணத்தை கல்யாணம் வரைக்கும் கான்ட்ராக்ட்ல விட்டாச்சு. எதையும் பண்றது இடையாவே இல்லை முடிச்சா, கான்ட்ராக்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் திரும்ப வேலை. அதை பார்க்கணும், வாசல்ல பன்னீர் தெளிக்கிறவா கூட யாரோ நிப்பா. நமக்கு பயமா இருக்கும், கல்யாணத்துக்கு கரெக்டா வந்திருக்கோமா தெரியாம வந்துட்டோமா. ஒரு இடத்துல அப்படி ஆயிடுச்சு, நான் வாசல் வரைக்கும் நுழைஞ்சிட்டேன். இல்ல இது இவா வீட்டுக்கெல்லாம் நான் இறங்கிட்டேன். உள்ளே ஒரு ரோடு குருஜி எங்க போறேன், நான் உங்க வீட்டுக்கெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், உங்க மனுஷன் யாரோ நின்னா தான் எனக்கு தெரியும். ஃபுல் கான்ட்ராக்ட் விட்டுட்டேன்னா பன்னீர் தெளிக்கிறதே அவாதான் வேலை. பெரிய பெருமை. நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம், நன்னா இருப்பது அப்படின்னு சொன்ன பண்ண முடியும். நான் அதை அடிக்க முடியுமா, அதை சொல்ல முடியுமா? அதாவது கிடைக்கிற பன்னீர் தெளிக்கிறது வாசல்ல வரவேற்புன்னா வாங்கோன்னு வாய் நிறைய கூப்பிடுறது. அதை தவிர ஒவ்வொரு கல்யாணத்திலையும் மகாத்மாக்கள் தெய்வங்கள்லாம் வரா. இப்ப வாசல நிற்கும்போது அவ அனுகிரகத்தை வாங்கிக்கலாம், அதுக்காக வாங்குவோம் வாங்குவோன்னு வாய் நிறைய கூப்பிடுறது. அதிதி சத்காரம் இதெல்லாம் பெரிய விஷயம். நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்தில் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். கதர்ரா புரந்தரதாசர் எல்லாம் பண்ணது பாண்டுரங்கனா அப்படின்னு நடுங்கரா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் பாண்டுரங்கனே ஒரு நாள் சொல்றா, நீ கஷேத்ராடனம் போயிட்டு வா அப்படின்ட்டான். சரி, நீ கஷேத்ராடனம் கிளம்புற. ரொம்ப விசேஷம் பாண்டுரங்கனுக்கும் புரந்தரதாசனுக்கும் உள்ள பந்தம். எப்ப பார்த்தாலும் பாண்டுரங்கா பண்டரிநாதானே புலந்து புறம்பின்றே இருப்பார். புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா அப்படி. பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, என்ன அழகா கஷேத்ராடனம் போற ஜோரா வியாசராஜரோட மடத்துல போய் கொஞ்ச நாள் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டான். ஒரு நாள் என்ன ஆகுறதுன்னா, இவருக்கு ஏதோ அனுஷ்டானங்கள் கொஞ்சம் சமயமாயிருக்கு, பண்றதுக்கு நேரம் இல்லை, ஏதோ ஒரு காரியமா இருந்துட்டா. குருநாதர் இவர் வராம சாப்பிட மாட்டார், அப்படி ஒரு பிரீத்தி குருநாதருக்கு வியாசராஜருக்கு இவர் மேல. சரி, குருநாதர் லேட்டாயிடும் அவர் சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி கடகட ஒரு அனுஷ்டானம் பண்ணல, குளிக்கவும் இல்லை, நேரம் வந்தார், எல்லாரும் நடுவில் உட்காந்தார், சாப்பிட்டாச்சு. உடனே எல்லாரும் குருநாதர் போய் கம்ப்ளைண்ட் பண்றா, இப்படி எல்லாம் பண்றாரு, ஒரு அவசாரம் இல்லை, ஒரு அனுஷ்டானம் இல்லை, என்ன மனுஷன் இவர் அப்படிலாம் சொன்ன குருநாதர் பின்னாடியே ஒளிஞ்சிருந்தா என்ன பண்றா பாருங்க அப்படின்னு சார். உடனே வாழ்லாம் அவர் பின்னாடியே போறா. ஒரு அழகான ஒரு குளத்தங்கரைக்கு போனார், பாண்டரங்கா விட்டலா அப்படின்னு வாயை திறந்தார். என்னெல்லாம் சாப்பிட்டாரும் முழுச்சா எடுத்து பாறமேல அப்படி வைக்கிறார். நமக்கெல்லாம் முடியுமா அதெல்லாம், வெள்ள இருக்கிறது தானே உள்ள போகும், போன வழியில வெள்ள வராது, அது ஒரு இருக்கு. வந்தா உடம்பு சரியில்லை, வாந்தி வந்துட்டு அந்த சரியில்லைன்னு அர்த்தம். அத்தனையும் எடுத்து அப்படி வைக்கிறார், அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது. உடனே எல்லாம் குளிச்சு விட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி அத்தனையும் சுவீகரிக்கிறார். அத்தனை பேரும் பார்த்தா கைகூப்பி, நான் இது எப்படி சாத்தியம்னா, பிரச்சனை இல்லை, குருநாதருக்கு சமயமாயிடும், அதனாலே பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. கேட்டா எப்படி உங்களால முடிஞ்சது, நான் எங்க சாப்பிட்டேன், பாண்டரங்கன் தானே சாப்பிட்டேன், நான் நிவேதனம் பண்ணதெல்லாம் பாண்டரங்கனுக்கு தானே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனுக்கு. நமக்கெல்லாம் உள்ள போயா சின்ன ஜீரணமாக ஆரம்பிச்சிடும் இல்லையா. பெரியவாள்லாம் நாக்குக்கு வசப்பட்டு சாப்பிடறதில்லை, பகவத் அர்ப்பணமா சாப்பிடுறா. ஆகாரம் அப்படின்றது பிரம்மஸ்வரூபம், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் வசத்தியாச்சே. எல்லாரும் அசந்து போறா. புரந்தரதாசருடைய தான் அந்த பக்தியை பார்த்து ஒரு நாள் வியாசராஜர் பூஜை பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா. புரந்தரதாசர் இப்படி பார்த்தார், திடீர்னா அவிக்கலா அவிக்கலா அவிக்கலான்னு அங்கவசரத்தை எடுத்து அப்படின்னு சார். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. வியாசராஜர் பார்த்தார், ஏய் புரந்தரா என்னாச்சு என்ன பண்ணாங்க? இல்ல பண்டரிபுரத்துல பாண்டரங்கன் பக்கத்துல இருக்கிற அந்த திரையில சீலையில அப்படி தீ பிடிச்சுடுத்து அணச்சேன்னுட்டான். சில பேருக்குலாம் அது புரியல, என்னடா இவரு உட்கார்ந்து பண்டரிபுரத்தில் அடக்கிறது எப்படி தெரியும், அப்படியே தெரிஞ்சாலும் இவர் எங்க அணைக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டான். உடனே வியாசராஜர் ஒரு ஆள் அனுப்பினார், பண்டரிபுரத்துக்கு ஆள் அனுப்பினார். என்ன விஷயம், ஏது விஷயம் நடந்ததா அப்படின்னு கேட்க சொன்னான். அவ சொன்னா, ஆமா, ஆரத்தி காட்டும் பொழுது கொஞ்சம் அர்ச்சகர் கவனக்குறவா இருந்ததுனால பாண்டரங்கன் பக்கத்தில் இருந்த திரையில் அப்படி தீ பிடிச்சு விடுத்து நாங்கெல்லாம் பயந்து போய் அணைக்கிறதுக்குள்ள தானா அணைஞ்சதுன்னு. அவ சொன்ன டைமும் இவர் இந்த இடத்துல பண்ண டைமும் ஒரே டைம். அத்தான் ஒரு ஞானம், பாண்டரங்க பக்தி. பண்டரிபுரத்தில் என்ன நடக்கிறதுன்னு இவர் இங்க உட்கார்ந்து இருக்கா, ஆனா ஹிருதயம் பண்டரிபுரமா இருக்கு. மனசு, நம்ம மனசும் அப்படி பண்டரிபுரமா மாறும், நம்ம மனசும் ஆழ்வாத்மகிரியா மாறும், நம்மளுடைய மனசும் ஸ்ரீபெரும்புதா மாற முடியும், நம்முடைய மனசும் திருக்குறுங்குடியா மாறும், நம்முடைய மனசும் கள்ளழகருடைய திருமாலின் சோலையா மாறும், நம்முடைய மனசும் ஸ்ரீரங்கமா மாறும். பக்தி நாமஜபம், விடாத நாமஜபம், பகவானத்திலே தீர்மானமான நம்பிக்கை, பகவத் தியானம் பண்ணிட்டே வர 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 சத்தியமா அனுபவிக்க முடியும். நிறைய பக்தாளெல்லாம் கிட்ட சொல்லியிருக்கா, ஒரு பக்தம் உண்டு, அவ பண்டரிபுரத்துக்கு போகும்போதெல்லாம் அவ போகிறதுக்கு முன்னாடியே பகவான் அன்னைக்கு என்ன ட்ரெஸ் இருப்பானோ என்ன மேக்கப்போ அப்படியே அவளுக்கு காட்டி கொடுத்துருவோம். அவ உள்ள நுழையும் போதெல்லாம் நான் இப்பதானே பார்த்தேன், நேற்றையே பார்த்துட்டேனே அப்படின்ற, அவளுக்கு புரியல எப்படின்னு, எனக்கு தெரியுது இதே மாதிரிதான் இருப்பான்னு நினச்ச அப்படியே நடக்கிறதே அப்படின்ற. பகவான் முன்னாடியே அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு அந்த காட்சியை கொடுக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன், ஆச்சரியமா இருக்கும். நிஜமாவே பக்தி அவ்வளவு வசதியானது. அப்ப ஒரு நாள் வியாசநாதர், இந்த புரந்தரதாசர் இந்த காலகட்டத்தில்தான் கனகதாசர், அவருக்கு மேலையும் புரந்தரதாசருக்கு மேல ரொம்ப அபிமானம் உண்டு, வியாசராசர் கனகதாசர் மேல மரியாதை உண்டு. ஒரு நாள் எல்லாரும் கனகதாசர் கேவலப்படுத்துறா, அப்ப வியாசநாதர் இந்த கனகதாசருடைய பெருமையை நிரூபணம் பண்றதுக்காக அன்னைக்கு எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கிற சமயத்துல, கனகதாசா நான் ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்பேன், வாளுக்கு மோட்சம் உண்டா மோட்சம் உண்டா நீ சொல்லணும்னு சார். உடனே ஒவ்வொருத்தரையா பார்த்து இவருக்கு மோட்சம் உண்டா இவருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்கிறார் வியாசராஜர் குரு. கனகதாசனா இவருக்கு இல்ல இவருக்கு இல்ல இவருக்கு இல்ல இவருக்கு இல்ல, ஒருத்தருக்கும் உண்டுன்னு சொல்லவே இல்லை. பெரிய பெரிய வேதம் படித்தவாழ்லாம் கூட இவருக்கு எல்லாம் கிடையாது, இவர் ஆசராயப்பட்டு கிடக்கிறார். வேதத்தை சம்பாவனைக்காக சொல்லணும், பட்ட வர்த்தனமா பப்ளிக் அழகுமே சொல்லிட்டார். அவளுக்கு கோபம் வருது. கடைசியில வியாசராஜர் சிரிச்சுட்டே கிடையாது, சரிடாப்பா எனக்காவது மோட்சம் உண்டாடா அப்படின்னு. கனகதாசர் சொன்னார், சத்தியமா உங்களுக்கு மோட்சம் இல்லைன்னுட்டான். எல்லாரும் அடிக்க வந்துட்டா கனகதாசர், நல்ல ஆச்சாரியனுக்கு போய் மோட்சம் இல்லை அப்படின்ற. உடனே அவர் சொன்னார், ஆச்சாரியன் திரும்ப புறக்கணும் சங்கல்பம் பண்ணிட்டாச்சு, திருப்ப அடுத்த அவதாரம் எடுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டா, அவருக்கு மோட்சம் கிடையாதுன்னு. எப்படி சொன்ன, அவர் தான் ராகவேந்திர வரலாறு அப்பயே சொல்லிட்டார் கனகதாசர். அத்தனை பேர் எதிர்க்க ஆச்சாரியன் அடுத்து என்னவா வரப்போறாருன்னு கனகதாசருக்கு தெரிஞ்சிருது. அதனாலேயே இவர் ராகவேந்திரரா வந்தபொழுது கனகதாசரும் வர பின்னாடி வந்து கடுகு கொடுக்கிறாருன்னு காண கிடைக்கிற ராகவேந்திர சரித்திரத்துல கனகதாசரே இன்னுமா கனகதாசா இருக்காங்க, இல்ல உங்களுக்காக இருக்கேன்றார் கனகதாசர். அப்ப கடைசியில வியாசராஜர் சிரிச்சுட்டே கேட்கிறார், சரிடா உனக்காவது மோட்சம் உண்டாடா அப்படின்றார். உடனே கனகதாசர் சொன்னார், நான் போனால் போவேன் அப்படின்றார். உடனே எல்லாருக்கும் போகுது, என்ன திமுரு இவனுக்கு, ஆச்சாரியனுக்கு மோட்சம் இல்லைன்றான், நான் மட்டும் போனா போவேன்றானே அப்படி அடிக்க வந்துட்டான். அப்ப புரந்தரதாசர் கிட்டதான் வியாசராஜ என்ன அர்த்தத்தை சொன்னான் சொல்லிடா எல்லாருக்கும் அப்படின்ட்டார். அப்ப புரந்தரதாசர் சொன்னார், அவர் சொன்ன அர்த்தம், நான் போனால் போவேன் அப்படின்னா, நான் என்கின்ற அகந்தை போனால் நான் மோட்சத்துக்கு போவேன் அர்த்தம். நான் அகந்தை போனா தான் மோட்சம், நான் இருக்க அறியும் சித்திங்கிறதா இருப்போம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு, திரும்ப திரும்ப பிறப்பு திரும்ப திரும்ப இறப்பு திரும்ப திரும்ப ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் வாசம். புனரப்பி ஜனனி, ஜனனின்னா அம்மா, ஜடரே அப்படின்னா கர்ப்பம். புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் திரும்ப கர்ப்பவாசம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். ஆதிசங்கர பகவத் பாதருடைய வாக்கியம், பஜகோவிந்தத்தை சொல்ற வாக்கியம். இந்த மதத்துல தான் சுத்தின் இருக்கும். உடனே எல்லாரும் கொண்டாடுறார்கள். அழகா புரந்தரதாசர் கஷேத்ராடனம் கிளம்புறார், குருநாதன் உத்தரவு கொடுத்தாச்சு, கஷேத்ராடனம் நிறைய கீர்த்தனை பாட ஆரம்பிச்சுட்டார் புரந்தரதாசர். பல ஊர்களுக்கு போய் கீர்த்தனை பாடுறார், நாமசங்கீர்த்தன மாத்திரமும் கலியுக தள்ளி, நாமசங்கீர்த்தனம் ஒண்ணுதான் கலியுக தர்மம் சார். அதுக்கப்புறமா வாங்கலையோ வாங்கலையோ முத்து வாங்கலையோன்றார். சில பேர்லாம் கிண்டல் பண்றாரு, பழைய வாசனை போகலை இந்த மனுஷனுக்கு அப்படின்ற. என்னடா முத்து, நான் பாண்டுறங்கன்னு ஒரு முத்து இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் முத்து, வரி கொடுக்க வேண்டாம், விலை ரொம்ப சீப், என்னடா நான் நாமசங்கீர்த்தனம் விட்டலா விட்டலாதான் விலை, சொன்னா இந்த நல் முத்து கிடைக்குமேன்ற. ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றார், நல்ல நாட்டு சக்கரை இருக்கு வாங்கலையோ அப்படின்றார். என்னடா நாட்டு சக்கரை, நான் பாண்டுறங்கன் தான் நாட்டு சக்கரை, எறும்பு தின்னாது தண்ணியில கரைஞ்சு போகாது, சாப்பிட சாப்பிட சுத்திக்கும், ஜென்மாவையே மாத்தி கொடுக்கும், வைகுண்டம் வரைக்கும் போகலாம்ன்ற. வியாபாரி இருந்தால அதே பாவத்திலேயே பாண்டங்கள் வச்சு வியாபாரம் பண்றார். கோவிந்த தாமோதர மாதவேசின்னு கோபிகைகள்லாம் வித்தாம அறிவிக்கிறார் புரந்தரதாசர். அப்படியே வர்றார் பெங்களூர் பக்கத்துல தொட்டமல்லூர்னு ஒரு நிறைய இடங்களுக்கு போறார். முக்கியமா கிருஷ்ணதேவராயருடைய ராஜ்ய காலத்துல அந்த இடத்துல எல்லாம் அவர் நிறைய இடங்களை பிரச்சாரம் பண்றார் பகவான் நாம சங்கீர்த்தன வைபவத்தை. தொட்டமல்லூர் ஒரு இடம் உண்டு, அங்க அம்பேகாலு கிருஷ்ணான் கையில வெண்ண உருண்டைய வச்சுருந்த அழகிற ஒரு கிருஷ்ணா உண்டு. அந்த கிருஷ்ணனை பார்த்துதான் ஜெகதோத்தாரணான் கீர்த்தனை பாடினார்.
ஜெகதோத்தாரணம் அடிசிதள சோதே ஜெகதோத்தாரண,
ஜெகத்தை உத்தாரணம் பண்ணக்கூடியவனே பாடுற. இப்படியெல்லாம் பாடிண்டு திருவேங்கடமர ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை, ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கடமலை ஒரு சந்தோஷம் தானே, மலையப்பர் அப்படின்னாலே ஒரு குஷி, திருமலைனாலே ஒரு குஷி. அதுவும் பக்த ஜனங்களை காக்க வைக்கிறத மகா கெட்டிக்காரர்னா மலையப்பன் தான். திமுறாலாம் போய் அதை யாரும் அதை பார்த்துட முடியாது. கோடீஸ்வரனா இருந்தா கூட நல்லபடியா தரிசனம் கிடைக்கணுமே பயந்துட்டுதான் போவோம். எல்லாரும் அடங்கி இருக்கிற ஒரு இடம் திருமலை தான். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் படிச்சவன் படிக்கான் எல்லாம் தீமையான இருப்பான். எல்லாரும் ஒரு பத்து தடவையால் கோவிந்தா ஏறுகுடலவாடா வேங்கத்ரமணா கோவிந்தா கோவிந்தா இப்படி கூட பாண்டவங்கன்னு வரமாட்டேங்கிறது. கோவிந்தானா உடனே வருது இல்லையா? அப்பேற்பட்டவன் திருமலை அப்பன். திருமலைக்கு போறார் அப்ப அன்னமாச்சாரியர் இருக்க. பிரம்ம மொக்கட்டே பிரம்ம மொக்கட்டே பர பிரம்ம மொக்கட்டேன்னு பாடின பெரிய மகாத்மா வயசான காலம் அன்னமாச்சாரியாருக்கு. புரந்தரதாசர் போய் சேவிக்கிற அன்னமாச்சாரியை பார்த்து கைகூப்புற, பேர்பட்ட பாகவதர் நீ மலையப்பன் உமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அப்ப அன்னமாச்சாரிய சிரிச்சுந்தே சொல்றார், புரந்தரதாசா உனக்கு சந்தியா உனக்கு பாண்டரங்கன் ஜலமெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பரஸ்பரம் இப்படி பேசிக்கிறார். அழகா மலையப்ப சுவாமியை போய் சேவிக்கிறார் புரந்தரதாசர். மலையப்பன் அழகன் இந்த பெரிய திருநாமத்தை போட்டு மானேகம் சரணம் ரஜன்னு காத்த அழக பார்த்த மயங்கி போயிட்டார். பகவானை பார்த்தார், அப்பா அப்படி திருஷ்டி சுத்தினார், ஆனந்த கூத்தாடுறார். அவருக்கு மலையப்பனுக்கும் பாண்டரனுக்கும் வித்தியாசமே தெரியுது. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு குதூகலம். அந்த இடத்துல ஒரு தாசிய பார்க்கிறார், தேவதாசிய. அவள் பேர் புரந்தரி. அழகா அவளும் தன் வீட்டுக்கு கூப்பிடுறா, அவர் வீட்டுல போய் தங்குறா. அவள் ராத்திரி எங்கேயோ கிளம்பி போறான், நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வீணை எல்லாம் அடிச்சுண்டு அப்படி போறாள். எங்கடா போறான்னு பார்த்தா அவ போறா. அழகா அவ போக போக மலையப்பனுடைய கதவுகள்லாம் தானா திறக்கிறான். எல்லா கதவும் தாண்டி அவள் போறா. டக்குனு இப்படி சார் எங்க பயின்னு இருக்காங்க. அவன் சொன்னா, சுவாமி நீங்க பின்னாடியே வந்துட்டீங்களா? யாருக்கும் தெரியாத ரகசியம்னா என்ன ரகசியம்னா, டெய்லி நான் போய் மீனை வாசிப்பேன், பகவான் பாடுவார், அப்புறம் அவர் மீனை வாசிப்பார் பாடுவார், நான் ஆடுவேன். ரொம்ப ரகசியமான விஷயம், யாருக்கும் தெரியாது. அப்ப புரந்தரதாசர் சொல்ல, எனக்கும் மலையப்பனை பிரத்யட்சமா பார்க்கணும். அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒழிஞ்சுக்கோங்க. மலையப்பனுக்கு தெரியாம கொஞ்ச நேரம் அஜ்ஞானம் வந்துடுத்து. இவனுக்கு தெரியாத உள்ளுவார் உள்ளிட்டுலாம் அவருக்கு திருட்டு பையன் இறந்துதான். அவர் சொல்ல ஒழிஞ்சுக்கோங்க. இவருக்கும் மறந்து போயிடுறது. பகவான் சர்வஜ்ஞன், எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சவன் மறந்து போயிடுச்சு. ஒளிஞ்சு நிக்கிறார், பகவானுக்கு தெரியாதா? அழகா இவர் வீணை வாசிக்கிறா, பகவான் பாடுறான், அந்த கானம் எல்லாம் அப்படி கேட்டு மயங்கர ஆனந்தமா இருக்கு. இப்ப பகவான் விட்டான்னு பகவான் மீனைய வச்சுட்டு வேணுன்றேவே தப்பு தப்பா பாடுறாரு. ராகம் தாளம் பல்லவி இவருக்கோ சங்கீதம் அவ்வளவு பிரீத்தி. வேணுன்றேவே பகவான் தப்பு தப்பா பாட, ஏ புரந்தரி யார் இவ்வளவு கர்ண கடோரமா பாடுறான்னு ஒளிஞ்சிட்டு வெளில ஓடி வந்து பார்த்தா மலையப்பன் வீணையை வச்சு ஜம்முன்னு உட்காந்துருக்கு. ரொம்ப அழகா இருக்கு மலையப்பன். இந்த வீண சேவை ஒண்ணு உண்டு, அலங்காரம். மலையப்பன் காலடி கீழே வச்சிருந்த கையில வீணையை வச்சு ரொம்ப ஸ்டைலா இருப்பார் மலையப்பன். பார்த்தார் பிரபு ஒரு ஜம்முன கையை வச்சுட்டு சிரிச்சார். பயல எனக்கா தெரியாது, யாரை எப்படி இழுக்கணும்னு எனக்கு தெரியாது ஆண்டான் பிரபோ அப்படின்னா. பகவான் சிரிச்சா, உன்னெல்லாம் வாடான்னா வரமாட்ட, தப்பு தப்பா பாடினா வருவாய். இந்த டீச்சர்களுக்கு வழக்கம் உண்டு, எதையான ஒண்ணு தப்பா சொல்லிட்டோம்னா அந்த தப்ப திருத்துற வரைக்கும் அவள் அப்படி என்னையும் பண்ணு. அப்படியே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபேக்டரி சூப்பர்வைசரா இருப்பான், இப்ப குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாத்தையும் குத்தமையே பார்த்துட்டு இருப்பான். இந்த மிலிட்ரியில இருப்பான், ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்து ராஜாங்கம் பண்ணிட்டு இருப்பான். சில பேர் பேங்க்ல மேனேஜரா இருப்பான், வீட்லயும் மேனேஜராகவே இருப்பான். பெரிய கஷ்டம், சில பேர் அந்த ரத்தத்தை ஊறி போடும். அந்த மாதிரி சங்கீதம் அப்படினாலும் பிரபு இப்படி வீல பண்ணிட்டான். மலையப்ப சுவாமியுடைய அனுகிரகமும் பூரணமா கிடைச்சது. கதறி கதறி அழுது இவர் பகவானுடைய திருவிடிகளில் விழுவான்னு பார்த்தா புரந்தரி காலில் போய் விழுற. அவன் எடுங்கிறா, எதுக்கு சுவாமி என் காலில் விழுற? உன் காரணம் கொண்டுதானே மலையப்பன் எனக்கு காட்சி கொடுத்தான்ற. இப்படி எல்லாம் அழகா கஷேத்ராடம் திரும்பவும் பண்டரீபுரம் போறான். நிறைய பேர் இப்ப சிஷ்யாளாயாச்சு, நிறைய பேருக்கு சங்கீதம் எல்லாம் சொல்லித்தரார், நல்ல சங்கீத ஞானம். கூடவே கொஞ்சம் கோபம், என்னமோ ஒரு தான் பெரியவன் ஒரு நினப்பு வந்துடுறது, அது வந்துடுறது சமயத்தில். அப்ப ஒரு நாள் ஒரு பாட்டுக்கு ஏதோ உட்காந்துருக்கார், பூஜைக்கு பூவை கொண்டு சொல்றார், பொண்ணு போனா வரவே இல்லை. பகவான் என்ன பண்ணா, அவருடைய பொண்ணு வேஷத்திலேயே வந்துட்டான். ஏன் லேட்டுன்னு சொல்லி தன் கையில் இருக்க சொம்பால பகவான் தலையில நாலு குத்து கொட்டுறார். பகவான் வாங்கிட்டு போயிடுறான் சமத்தா, பெரிய சிஷ்யாளா அப்படின்னு கொட்டுறார். ஞானசுமி ஞானசுமியும் திட்டுறார். பகவான் பார்த்தா இவர் கொஞ்சம் புத்தியை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அது ஒரு நீல பகவான் சமயத்தில் நமக்கு ஒரு அகம்பாவம் வரும், அந்த அகம்பாவத்தை பகவானே தான் சரி பண்ண முடியும், நம்மளால சரி பண்ணவே முடியாது. ஒன்னும் பகவான் வந்து குரு, ஆனா நமக்கு அது அகம்பாவமே தெரியாது. அப்ப அழகா அடுத்த நாள் காதால மாண்டரங்கன் சந்நிதியை திறக்கிறார்கள். திறந்து பார்த்தா பகவானுடைய ஒரு தங்க காப்ப காணல். எல்லாரும் தேடுறா, ராஜா கிட்ட விஷயம் போயிடுத்து, ராஜா வந்து விசாரிக்கிறான். அப்ப ஒரு நாட்டியம் ஆடக்கூடியவள் கையில அந்த காப்பை எடுத்துட்டு வர, யார் இது கொடுத்தா அப்படின்னு அவ கேட்கிறா. அப்ப சொல்ற ராத்திரி புரந்தரதாசன் வீட்டுக்கு வந்தா, அவர் தான் அந்த காப்பை கொடுத்தார், எனக்கு சன்மானமா கொடுத்தார், நான் போங்கன்னு துரத்தி அனுப்பிச்சுட்டேன் அவரை அப்படின்றார். உடனே ராஜா விசாரிக்க வேலை அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான். இருந்தாலும் பார்த்தா நத்தவாளுக்கெல்லாம் ஒரு படிப்பினை வேணும்னு சொல்லி பண்டரீபுரம் கோவில்லையே ஒரு தூண்ல இவரை கட்டி வச்சு சவுக்கால அடிச்சான். இன்னைக்கும் அந்த தூண் இருக்கு, அது வெள்ளி கவசம் எல்லாம் இன்னைக்கு போட்டிருக்கான். அடி அடின்னு அடிக்கிறான். உடனே இவர் பார்த்தா என்னமோ தோணிடுக்கு, நம்ம எல்லாரையும் அடிச்சோம், அந்த அடிதான் வாங்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சு போயிடுது புரந்தரதாசருக்கு. பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு கதறினார். இந்த சாட்டை எடுத்து அவர்கிட்ட அடிக்க போக அவன் கையிலேருந்து சாட்டை தானான்னு எழுதி போய் பாண்டுரங்கன் கையில போய் உட்காந்துருச்சு. யாருக்கும் ஒன்னும் இல்லை, பகவான் அசரீரியா ராஜாவை பார்த்து சொன்னான், ஒழுங்கா விசாரிக்க வேண்டாமா, கதவு கூட்டிதானே இருந்தது, திறந்தா இருந்தது, எப்படி காப்பு போச்சு, கேட்க வேண்டாமா அப்படின்னு. ராஜா பயந்து போயிடம், தெரியல சுவாமி, நான் பகவான் சொன்னா நான் தான் புரந்தரதாசர் வேஷத்துல போனேன், எனக்கு ரொம்ப நாளா அவள் இடத்துல போய் பேசணும்னு ஆசையா இருந்தது, இவருக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால ஒரு காப்பை திருடிந்து நானே எடுத்துட்டு போனேன், என் காப்பு தானே அப்படின்னா. உடனே எல்லாரும் அதிசயிச்சு பிரமிச்சு போனார்கள். புரந்தரதாசர் திருவிடிகளில் விழுந்தார்கள். பகவான் அவர் பார்த்த என் காலில் ஏன் அவர் காலில் விழுந்தோன்னா, எல்லாரும் சொன்னா அவர் உங்க வேஷத்துல தானே போனார், பாண்டுரங்கனே உங்க வேஷம் எடுத்துட்டு போறாருன்னா உங்க மேல பாண்டங்களுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்கும்னு கதறினார்கள். அன்னையிலேந்து புரந்தரதாசருடைய மனசு மாறித்து, யாரையும் அடிக்கிறதில்ல திட்டதில்ல, எல்லாம் மாத்தின்றார். பாண்டுரங்கனே கதின்னு கடந்தார் புரந்தரதாசர். இன்னைக்கும் பண்டரீபுரத்துல போனா எல்லாரும் தூணை கட்டி பிடிச்சிப்பா, எதுக்கடான்னா புரந்தரதாசருக்கு புத்தி கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு புத்தியை கொடு, எனக்கு அகம்பாவம் வேண்டாம், நல்ல புத்தியை கொடு, பக்தியை கொடு, ஞானத்தை கொடு. புரந்தரதாசர் அந்த தூண்ல சாஞ்சிட்டு தான் நிறைய கீர்த்தனை பாண்டங்களை பத்தி பாடினார். இன்னைக்கு நிறைய பேர் பாண்டங்களை தரிசனம் பண்ணிட்டு அந்த தூண்ல வந்து அப்படியே சாஞ்சி உக்காந்துப்பான். போகும்போது அந்த பாண்டங்களோட அந்த தூணை கட்டி பிடிச்சிட்டு தான் போய் பார்ப்பார்கள். ஏண்டானா, புரந்தரதாசர் அனுகிரகம் இருந்தால் பாண்டங்களை நன்னா அனுபவிக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயம். இப்படியே இந்த புரந்தரதாசன் ஆச்சரியமான ஒரு பாண்டுரங்க பக்தன். பகவானுடைய திருவடியிலே 80 வயசு கடைசியில சன்னியாசமும் வாங்கிட்டார் புரந்தரதாசர். ஆனந்தமா பகவத் திருவடியிலே ஐக்கியமாயிட்டார். இன்னைக்கும் ரொம்ப விசேஷமா ஹம்பி பக்கத்துலதான் அவரோட ரொம்பழகா கொண்டாடுவார் தாசர் வாழ் கீர்த்தனைகள் அப்படின்னு. புரந்தரதாசர் கீர்த்தனைகள் ஒரு தனி ஏற்றம் உண்டு. இன்னைக்கு நிறைய கீர்த்தனைகள் ரொம்ப அழகா இருக்கும். அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ நான் மட்டும் உனக்கு அன்யனோன்னு நிறைய கீர்த்தனை ரொம்ப அழகா இருக்கும். புரந்தரதாசர் கீர்த்தனைகள்லாம் தாமரசனங்கள் பாடும்படியான ஒரு கன்னட பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். கஞ்சனா இருந்தவர், பகவத் சிந்தனையே இல்லாம இருந்தவர், ஆனா அவருடைய மனைவியுடைய பக்தி அவரை புரந்தரதாசனா மாற்றி விட்டது. அதனால பக்தி வீண் போகாது, பாண்டுரங்கனை நம்பினார் கைவிடப்படார். நம்பாதவர்களையும் பாண்டுரங்கன் ரட்சிப்பான், திருத்தி பணிகொள்ளும் ஒரு தெய்வம் நம் பாண்டுரங்கன். அதனால அந்த பாண்டுரங்கன் நாம இஷ்டத்துக்கு ஏதோ பைத்திய மாதிரி அடங்கிட்டு இருக்கோம் இல்லையா, எத்தனையோ விஷயங்கள்ல ஈடுபட்டு பகவான் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, நம்முடைய புத்தியை பகவான் மாற்றி கொடுக்கட்ட. அவர் பணம் பணம் அழைஞ்சார், நம்ம பல விஷயங்களுக்கு அலையணும். இதுல இருந்தெல்லாம் புரந்தரதாசனும் பாண்டுரங்கனும் நம்மளை மீட்டு பகவத் திருவடிகளில் கொண்டு போய் சேர்க்கட்டும். உத்தமமான பக்தி ஞான வைராக்கியம் எல்லாருக்கும் சித்திக்கட்டும். நாளைக்கு எந்த பக்கம் எனக்கு தெரியாது, நாளைக்கு வரும்போது சொல்றேன். ராதே கிருஷ்ணா,
ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே.
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதல் கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ பாகம்பிரியா சமேதசி சங்கராமேஸ்வரமூர்த்தி கீ. ஜெய் ஸ்ரீ தேவி பூதேவி சமேதசி வைகுண்டபதி சுவாமி கீ. பிரதிவேல் முருகனுக்கு ஜெய். போலோ வீரதீர சூராஞ்சனேய சுவாமி கீ. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ. ஜெய் போலோ ஸ்ரீ புரந்தரதாஸ் மகாராஜ் கீ. ஜெய் போலோ சந்திரபாகா மாதா கீ. ஜெய் போலோ பண்டரீ க்ஷேத்ர கீ. புண்டரீக வராதா ஹரி விட்டலா. ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி.
ஜெய் yeah.